ஆயினால் இந்த சூறாவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அதை கொண்டு அதன்படி அவர்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதற்கு, அவர்கள் அதை பிடித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை கடப்பதற்கு இதையெல்லாம் சாதகமாக இருக்குமோ அதுபோன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி தாருங்கள், அவர்களை புரிய வையுங்கள் என்று எந்த சூறாவை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்களோ அந்த சூறாவினுடைய விளக்க உரைகளை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த 3-4 வாரங்களாக அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த் என்று சொல்லுகிற இந்த சூறாவினுடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்க்கிறோம். அதிலே கடந்த வாரத்திலே சில செய்திகளை இமாம் அஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மனிதனோடு தொடர்பிலே இருக்கிற சில செய்திகளை நமக்கு சொல்லி தந்தார்கள். அந்த செய்தியை குறித்தான இமாம் கஸ்ஸாலி அவர்கள் இந்த ஆயத்து குறித்து சொன்ன செய்தி உலகம் முழுக்க போற்றப்படுகிற ஒரு செய்தியாக சொல்லப்பட்டது. மனிதனோடு இரண்டுற கலந்திருக்கிற அவனுடைய உயிர், அவனுடைய ஆத்மா, அதே போன்று அவருடைய சென்ஸ் ஆர்கான்ஸ், அவனுடைய இன்டலெக்சுவல் ஸ்டேட்டஸ், இது எல்லாம் குறித்து இந்த ஆயத்து சொல்லுகிறது என்ற ஒரு செய்தியை சொன்னார்கள். மிக அழகான ஒரு விளக்கமாக, எந்த விளக்கத்தை குறித்து குர்ஆன் அதிகமான இடங்களில் நீங்கள் வெறும் உடம்பல்ல, அதற்குள்ளே உணர்வுகள் இருக்கிறது, வெறும் உடம்பை பற்றி மட்டும் குர்ஆன் எங்கேயும் பேசுவதில்லை, அதோடு சேர்ந்து அந்த உணர்வுகளையும் பேசுகிறது, ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் உணர்வும் உண்டு, உடல் ரீதியான வணக்கங்களும் உண்டு, எந்த அளவுக்கு உடல் ரீதியான வணக்கங்களை முக்கியத்துவம் கொடுத்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோமோ அதே அடிப்படையில் அந்த நேரத்தில் இருக்க வேண்டிய உணர்வுகளை குறித்தும் அந்த மனோநிலைகளை குறித்தும் புரிந்து கொள்வது அவசியமாகும். அந்த செய்திகளைத்தான் அல்லாஹு தஆலா பெருமானாருக்கு டியூட்டியாக, அவர்கள் செய்ய வேண்டிய கடமையாக பெருமானாருக்கு சொல்லித்தந்தான். பாஸஃபில் உம்மியீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத் வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாபா வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் குர்ஆனை ஓதி காண்பிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், உங்களுடைய உள்ளே இருக்கிற அழுக்காறுகளை எடுக்க வேண்டும், உங்களுடைய இபாதத்துகள் குறித்த நேரத்தில் உங்கள் மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் சொல்லித்தர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அது சம்பந்தமான முழுமையான விளக்கங்களை நமக்கு சொன்னான், பெருமானாருடைய டியூட்டியாக. நான் போன வாரம் சொன்ன உடனே ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணி கேட்டார், அது அந்த தொழுகையில் ஏழு விஷயம் சொல்லல, அது ஒரு நாளைக்கு சொன்னால் என்னென்னு ஏற்கனவே அதை பற்றி இன் டீட்டெயில்டாக மணிக்கணக்கில் துபாயில் பேசியிருக்கேன், அந்த ஆடியோ நெட்டில் இருக்கு, அது ஒவ்வொரு அந்த ஸ்டேட்டஸ் என்ன, அந்த 7 விதமான அந்த மனோநிலைகள் இல்லாவிட்டால் தொழுகைகள் எப்படி கூடாது, அது எப்படி ஒரு நோயை போன்று வெளியிலே உள்ள ஒரு நோயை போன்று உள்ளே எப்படி அரிக்கும், வெளியில் ஒருத்தர் ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துட்டு அப்படி தொழுகிறாரு ஒது செய்யலை அப்படின்னா அந்த தொழுகை நம்ம என்ன சொல்லுவோம், என்னப்பா பாத்ரூம் போனால் அப்படி வந்து நிற்கிற ஒது செய்யணும் அப்படி சொல்லுவோம்ல, அதே போன்று மனோநிலை உள்ளே இருக்கிறது. சில மனோநிலைகள் இவருடைய தொழுகையை குப்பைகளாக ஆக்குகிறது. நான் சொல்ல ஆலோசனை ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக சொன்னாங்க, அதில் அவர் திரும்ப என்கிட்ட அதை சொல்லுங்களேன் அப்படின்ட்டு இருந்தார். நான் சொன்னேன் இது பேசுகிறதுக்கே இதையே 5 வாரம் 7 வாரம்னு ஒவ்வொரு ஆயத்தும் போயிட்டு இருக்கு, இந்த அல்லாஹ்வோட சமாதி முடிஞ்சுட்டு அடுத்ததுக்கு போகலான்னா முடியலை, அதில் அதை வேற திரும்ப அப்புறம்தான் தோணுச்சு சரி அதில் ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுவோம், முக்கியமான ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுவோம். நான் ஏற்கனவே சொன்னது போன்று அல்லாஹு தஆலா பெருமானார் சொன்னார்கள், ஒரு அடியானிடத்திலிருந்து அல்லாஹு தஆலா தொழுகையை அங்கீகரிப்பதில்லை, இல்லா மா அகல மின்ஹா, எதை அவன் விளங்கினானோ அதை தவிர மீதி பகுதிகள் எடுக்கப்பட்டுரும். தொழுகையில் தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரையும் எந்த இடத்துல நாம் விளங்கி நான் அல்லாஹுக்கு முன்னால் நிற்கிறேன்னு நின்னமோ அந்த பகுதி அக்செப்டடு. ருக்குவில் நம்ம இங்கே இல்லை, எங்கேயோ போயிடுச்சு மனசு, அந்த பகுதி அக்செப்டட் கிடையாது அந்த தொழுகையில், அது கட் ஆயிரும். அது அப்படியே வந்து இன்னைக்கு அந்த சினிமாவில் இது போடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த இது போடு சென்சார் போர்டு, அந்த சென்சார் ஆயிரும், அப்புறம் சுஜூதுல போனோம்னா ஞாபகம் வந்துருச்சு, அந்த பகுதி நிற்கும், அதுக்கப்புறம் மனசு வெளியே போயிருச்சு, அந்த பகுதி போயிடும். இப்படி எது எது எல்லாம் நாம் அந்த நேரத்தில் அந்த தொழுகையில் அட் பிரசன்ட் இருந்தமோ அது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணப்படும். அதனாலதான் பெருமானார் சொன்னாங்க, அது கிழிந்த துணியை போன்று தூக்கி வீசப்படும். ஏன்னா இப்ப ஒரு ஆசீடை வச்சு ஒரு இடத்த துடைக்கிறோம் அப்படின்னா அந்த ஆசீடு பட்ட இடம்லாம் ஓட்ட ஓட்ட ஓட்டையா ஆயிரும். அப்ப அந்த துணியை இப்படி தூக்கி பார்த்தா அது பிரயோஜனமான ஒரு துணியா இருக்குமா? இங்க ஓட்ட அங்க ஓட்ட அங்க ஓட்ட, சில தொழுகையில முழு துணியும் ஓட்டையா இருக்கும். மேல அந்த தக்பீர் கட்டினது, அந்த இமாம்கள் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் தக்பீர் கட்டுற நேரத்திலையும் சலாம் கொடுக்குற நேரத்திலையும் அந்த 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 இடத்துல நம்ம இருக்கிறோமான்னு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம இப்பவே யோசிக்கலாம், மகரிபுடைய தொழுகையில நான் தொழுதேன், எவ்வளவு நேரம் நான் தொழுகிறேன், இந்த இமாமுக்கு பின்னால் நின்று என்னை இறைவன் பார்க்கிறான், நான் இந்த தொழுகையினுடைய ஸ்டேட்டஸ்ல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுல நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கே தெரியும் எவ்வளவு நேரம் இருக்கணும். அடுத்தவங்க எல்லாம் வந்து இதை ஜட்ஜ் பண்றதுக்கு வேலையே கிடையாது. படைச்சவனுக்கும் நமக்கும் உள்ளது தொழுகை அப்படிங்கறது அல்லாஹ்வும் ஆக முதன்மையான கடமை. இதுதான் முதல்ல கேட்கப்படும். பெருமானர் சொன்னார்கள் தொழுகை குறித்து முதலிலே கேட்கப்படும். சாமானியமான ஒரு கடமை அல்ல, ரொம்ப ஆழமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது. நம்ம ரொம்ப அதை லெத்தாஜிக்கா எடுத்துக்கிட்டோம். வேற எதை குறித்தும் பெருமானா இப்படி சொல்ல, 7 வயசு ஆயிடுச்சுன்னா தொழுகையை சொல்லி கொடுங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு 7 வயசு வரையும் டச் பண்ணாதீங்க. இது கடமையானது, இது வந்து அவசியமானது. தொழுலன்னா தருக்குசலா, ஒரு மனிதன் தொழுகையை விடுவது தொழுவது இருக்கிறதே அதுதான் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் குஃபுருக்கும் அடையாளம் நாங்க பெருமானார். அதனால அந்த காபிருங்கிற அர்த்தம் அல்ல, அவன் இஸ்லாத்தினுடைய அந்த அந்த தாயிரா அந்த வட்டத்தை விட்டு தன்னை வெளியாக்கி கொண்டே இருக்கிறான். எந்த ஒரு மனுஷன் பள்ளிக்கே வரலையோ நீ முடிவு பண்ணிக்கலாம் அவன் இஸ்லாத்தினுடைய கடைசி அங்கிட்டு, அவர் அங்க தொழுகிறார் இங்க தொழுகிறார் அப்படிங்கறதல்ல, அவர் தொழுகிறாரா இல்லையா அதுதான் மெயினானது. பெருமானார் சொன்னாங்க எழுப்பினவொன்னு அதான் கேட்கப்படும், கபருல கேட்கப்படும், தொழுவாதவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. இப்படி எல்லாம் வரிசையாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்தான முக்கியத்துவத்தை சொல்லுகிறார். வேற எதுக்கும் சொல்லல, 7 வயசு ஆனவன அந்த பிள்ளைக்கு அப்புறம் தான் கரெக்டான வயசு முதல்ல தொழுகையை சொல்லிக்கும். உங்க பிள்ளைக்கு சுன்னத்தை நீங்க வீட்டுல தொழுவும், உங்க பையன் பார்க்கட்டும், உங்க பொண்ணு பார்க்கட்டும், அவங்களும் சேர்ந்து உங்க கூட தொழுவும். 10 வயசாயும் 8, 9, 10 மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்பையும் தொழுக வரலையா அடிங்க. தொழுகையை கத்து கொடுக்கணும், அவனை தொழ வைக்கணும், 3 வருஷம் அதுல அதுல பழகணும், ஆணோ பெண்ணோ பழகணும். அதுக்கு மேலேயும் அவனுக்கு அந்த அந்த சொரணை அந்த உறப்பு அந்த சொரப்பு வரல, அந்த தேட்டம் வரல, அந்த பிரியம் வரல, அந்த தொழுகை குறித்தான் ரொம்ப லெத்தாஜியா இருக்கிறான். எப்பயாவது நினைச்சா தொழுவாரு விட்டுருவாரு இப்படி இருந்தா நீங்க உங்க பையனை 10 வயசுல அடிங்கன்னாங்க, வேற எதுக்கும் சொல்லல. இப்படி ஒரு கடமைய பெருமானார் வேற எதுக்கும் சொல்லல. இதுதான் ஒரு மனுஷனை அல்லாவோடு இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய செயல். இட்ஸ் நாட் ஜோக்கிங். இது என்னமோ நம்ம கடந்து போறோம், வந்தோம் அல்லாஹ்வுக்கு கட்டிட்டோம். நம்முடைய எத்தனை தொழுகைகள், நம்ம வந்ததும் தெரியாது நம்ம போறதும் தெரியாது, ஆனா தொழுகையை முடிச்சிருப்போம். உண்மையா இல்லையா? அவங்கவுங்க நெஞ்சில கைப்பது, அடுத்தவர்களுக்காக அல்ல. நமக்கும் நம்முடைய தொழுகைக்கும் இடையிலே உள்ளவன் நம்ம ரப்புல் ஆலமீன் தான். வேற யாரும் நம்ம தொழுகையை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு சொல்ல முடியாது, ஏத்துக்கலன்னு சொல்ல முடியாது, உன் தொழுகை குப்பன்னு சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் பெருமானார் சொன்னாங்க சில மனோநிலைகள் இல்லாவிட்டால் அது குப்பைதான். சில மனோநிலை இல்லாமட்டது, அதுல முதலாவது மனோநிலை நீ இருக்கணும். உன்னுடைய அந்த நேரத்துல நீ எதுல இருந்தி அந்த தொழுகை மட்டும்தான் உனக்கு அக்செப்டட். அது இல்லாதது கூடாது, அது இல்லாதது அல்ல ஏத்துக்கவே மாட்டான். இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், அப்ப நம்ம தொழுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன? நம்ம இப்ப வந்து தொழுகிறோம், ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் இல்லைன்னா சுத்தமாவே இல்லாம வந்து நின்று நான் தொழுகிறேங்கிற அந்த உணர்வே இல்லாம ஒரு வக்தை முடிச்சுட்டு போயிடுறோம். அவர் என்ன ஓதுனாரு தெரியாது, அந்த இமாம் என்ன ஓதுனாரு தெரியாது, என்ன நடந்துச்சு தெரியாது, அங்கேருந்து வர்றான் சாவியை போடுறோம், வேகமா தொழுதுட்டு வேகமா ஓடிடுறதுல தான் இரு. அதனாலதான் முன் சுண்ணத்து வச்சாங்க, பின் சுண்ணத்து வச்சாங்க. அந்த தொழுகைக்காக வேண்டிய உள்ள ப்ரிப்பரேஷன், தொழுகைக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்து ஒரு 4 பக்கத்து குரானை ஓதி கொஞ்ச நேரம் சுபான்ல அல்ஹம்துல்லா சொல்லி அந்த கல்பை அந்த அந்த மனிதனுடைய இதயத்தை அல்லாஹோடு இணைச்சி அப்புறம் தொழுது, அதுக்கப்புறமும் கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த மேலிருந்து பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருள் அப்படி ரிசீவ் பண்ணி அதை உற்றாம அப்படி வாங்கிக்கிட்டு இவர் வீட்டுக்கு போகும்போது இந்த இந்த முகம் இருக்கிறதே ஜொலிக்கும், ஜொலிக்கும், ஜொலிக்கணும். பெருமானார் சொன்னாங்க எந்த மனிதன் தொடர்படியாக நன்றாக தொழுது கொண்டிருக்கிறானோ அவனுடைய அங்கத்தின் வெளிப்பாடு அவன் முகத்தில் இருக்கும், அந்த ஜோதி தெரியும். அதுக்கு பேஸ்ட் போட்டுலாம் வர்றதில்லை, அந்த ஜோதி போய் அங்க பேசியல் பண்றாரு, மாப்பிள்ளைக்கு பேசியல் பண்ணி விடுறாங்கல்ல, அன்னைக்கு அன்னைக்கு மட்டும் வெளிலே இருப்பார். இந்த பையன் எப்படா எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டானே அப்படின்னு வர்றவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு. அது அந்த ஜோதி அல்ல, அது அது உள்ள உள்ளது. இங்கிருந்து வரக்கூடிய அந்த முகத்தில் தெரிகிற அந்த பொலபொலப்பு பெருமானார் சொன்னார்கள் அது உலகத்திலே இருக்கும், நாங்க இருக்கும் உலகத்திலே கிடைக்கும். கொஞ்சம் அப்படி பாருங்க, வழமையாக தொழக்கூடிய 5 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் தொழுது அந்த முகங்களை பாருங்க, அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி தந்தோம். இது அல்லாஹு தருவது, பேரன்ல ஒளி தர்றது இல்லை. இது அப்போ பெருமானார் சொன்னாங்க அந்த இதயத்தை நிப்பாட்டம் வந்துட்டார். இப்ப அவர் கேட்டதுக்காக வேண்டி மீண்டும் சொல்றேன், முதலாவது கண்டிஷன் பெருமானார் போட்டாங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அல் ஹுதூல. முதலாவது கடமை தொழுகையில என்ன அப்படின்னு சொன்னா, நாம் தொழுகிற அந்த தொழுகையில் நாம் உள்மனதோடு வேற எல்லாம் இப்படி தூக்கி இப்படி கையை இப்படி கெட்டுற போது எல்லாத்தையும் எரியணுங்கிறாங்கல்ல, வெளியில தள்ளிட்டேன்னு அர்த்தம். நான் என் எஜமானன், என் தொழில், என் வேலை, என் வேலைக்கு வேலைக்கு தரக்கூடிய எஜமானனுக்கெல்லாம் எஜமானன், உலகத்தில் அவனுக்கு மிஞ்சிய இன்னொரு எஜமானன் அல்ல, அவன் என் படைப்பாளன், எனக்கு உணவளிக்கக்கூடியவன், என்னை பாதுகாக்கக்கூடியவன், என் சந்ததியை பாதுகாக்கக்கூடியவன், எனக்கு வருகிற பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடியவன், என்னை இங்கேயும் பாதுகாக்கக்கூடியவன், என்னை கபரிலும் பாதுகாக்கக்கூடியவன், என்னை முழுதாக இங்கிருந்து நான் கடைசி சுவனமோ நரகமோ நான் போய் சேர்க்கிறது வரை என்னை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே ஜீவன், ஒரே ஆத்மா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை, அவனுக்கு முன்னால நான் போய் நிற்க போறேன். இந்த அட்டென்ஷன் இதுதான், இது வருமா அதற்கு அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம், ஏன்னா என்கிட்ட கேட்டிருக்காங்க. நிறைய நேரம் நம்மளும் போராடுறோம், நான் ஓபன்லி டாக்கிங், எத்தனை நேரத்தினுடைய தொழுகைகளை நான் தொழுத நமக்கே தெரியாது, உண்மையாக சொல்லுகிறேன். நேரம் வர்றோம் அல்லாஹ்வுக்கும் தக்பீர் கேட்டோம், என்ன ஓதுனாரே தெரியாது, வேற கணக்குகள் வழக்குகள் எல்லாம் ஓடிட்டு இருக்கும். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, வராத கணக்குகளை தொழுகையில் என்ன வந்துடும், ஏதாவது பொருள் காண போச்சா தக்பீர் கேட்டோம்னா செய்தி வாங்கிட்டு வருவான், அட பாவி அங்க விட்டி அங்கதான் ஒரு சாவி இருக்குன்னு இங்க கையை விட்டு போயிடுவார் கிளம்பி வருதா இல்லையா. நமக்கு பல யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது, தொழுகையில போனோன்னா அட்டன்டிவா கரெக்டா அது வரும், அந்த தொழுகையை கெடுப்பதற்கென்று செய்தான்களும் உண்டு அந்த மனிதனிடத்துல. அப்போ அந்த விஷயத்தை பெருமானார் சொன்னாங்க, நீங்கள் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நிக்கிற நேரத்தில் 2 ரக்காயத்து தொழுதாலும் வராது, யூ ஹாவ் டு பிராக்டீஸ் இட். நாளைக்கு காலையில் அவுளியா மாதிரி அப்படிலாம் கெட்டிட முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ரெகுலர் பிராக்டிஸ், நம்ம எதை செய்யறோமோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ கொடுக்கத்தானே செய்யறோம். ஒரு வேளை ஒரு காலையில 8 மணிக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சிரமப்பட்டாலும் ரெடியாகி 8 மணிக்கு போயிடுறோம்ல அந்த இடத்துக்கு. ஒரு வேலை ஆஃபீஸில் ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா 8 மணிக்கு டியூட்டிக்கு வரணும்னா காலைல 6 மணிக்கு குளிக்கிறோம், 5 மணிக்கு குளிக்கிறோம், 4 மணிக்கு குளிக்கும் அல்ல, 8 மணிக்கு குளிச்சுட்டு வேக வேகமாக ஆட்டோ பிடிச்சி ஓடி பைக்கில் ஓடி எப்படியாவது போய் இடத்துல நிற்கிறோம்ல, நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை என்ன செய்கிறோம் செஞ்சிடறோம். அதைத்தான் எல்லாம் சொல்கிறான், இது உன் மறுமை இம்மையினுடைய வேலையை காக்கக்கூடியது. அதனால நீ அங்க நிக்கும் போது முதல்ல பழகுங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அங்க நிக்கும் போது தக்பீர் கெட்டவுடனே வந்துடணும், எல்லாம் போயிடுச்சு, எனக்கு முன்னால் என் இறைவன் இருக்கிறான், நானும் என் இறைவனும், என் தொழுகையில் வேற எதுவும் உள்ள வரக்கூடாது. மனசு போகுது, மனசு என்ன செய்யுது, கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே போகுது, அப்புறம் போய் திரும்ப திரும்ப பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிப்பாட்டிடுறாரு, அப்புறம் போகுது, அப்புறம் திரும்ப இழுத்துட்டு வந்து நிப்பாரு, அப்புறம் போகுது, அப்புறம் திரும்ப. இதுல ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலே யார் நமக்கு வெல்விசராக இருப்பாங்களோ அல்லது வழிகாட்டியாக இருப்பாங்களோ அவங்கள்ட்ட போய் உண்மையிலே இப்படி ரொம்ப இப்படி இருக்க என்னுடைய மனோநிலை அதை எப்படி செஞ்சுக்கிறது, அவர் ஒரு நல்ல தொழுகையாளியா இருக்க அவர் வழிகாட்டுவார், இப்படி இப்படி செய்யுங்க, பாவம் செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு தேடுங்க, அந்த பாவங்கள் உங்களை தடுக்கும், இந்த எண்ணங்கள் வருவதை அது தூண்டும், உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணும். தொழுகையில வேலையே அதுதான் சைத்தானுக்கு, இவன் நன்றி செலுத்திட்டான் முடிஞ்சு போட்டுச்சு. ஒரு மனுஷன் தொழுகையில மட்டும் வாழ்க்கையில கரெக்டா இருந்துட்டான்னா அவனுடைய மொத்த லைஃபையும் அல்லாஹ் தான மாத்திடுவான். இங்க வந்து தக்பீர் கட்டும் போது அல்லாஹ தவிர வேற எதையும் அவன் உள்ள உடல, அவன் வாழ்க்கை அப்படி டோட்டலா மாறிப்போயிடு, டோட்டலா மாறிப்போயிடு. இது வந்து வார்த்தைகளுக்காக சொல்வதல்ல, அனுபவித்த 1000 பேருடைய வார்த்தைகள். அப்ப அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா, வி ஹாவ் டு பிராக்டிஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஒவ்வொரு தடவையும் தொழுகும் போது. ரெண்டாவது அந்த 1வது செய்தி முதலாவது அது, ரெண்டாவது அதுல கிதாபுகள்ல எழுதுறாங்க குர்ஆன் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங். நமக்கு டீவியேஷன் நிறைய நேரம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டாலே, நம்ம அங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல, அங்க இமாம் என்ன ஓதுறாரு தெரியாது, இமாமனுடைய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாது, இவன் பான் சொல்றவருடைய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியாது. நம்ம ஏதோ ஒரு காலத்துல இருப்போம், அது ஏதோ என்னமோ ஒண்ணு சொல்றாரு, அல்லாஹ் அக்பர்னா குனியணும், சமய அல்லாஹ்னா நிமிந்துடணும். அந்த 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 வார்த்தையை விளங்கினாலே பெரிய சமி அல்லாஹு லிமன் ஹமித. அவர் இமாம் சொல்றாரு, சமி அல்லாஹு லிமன் ஹமித, இறைவனை புகழ்ந்தவரை அல்லாஹ் கேட்டு விட்டான். நீ போழ்ந்தா தானே கேட்பான். அந்த சமி அல்லாஹு லிமன் ஹமிதான் அர்த்தம் என்னன்னா, யார் இறைவனை உள்ள உள் மனதோடு புகழ்கிறாரோ. இப்ப ஒருத்தர் இந்த ஒருத்தர் ஒரு உதவி செய்யறார், நம்மளுடைய மகனுடைய கல்யாணத்துக்கு உதவி செய்யறார், மகனுடைய கல்யாணத்துக்கு உதவி செய்யற, அல்லது நிர்வாகத்துல இருக்கும் பள்ளியாச்சல இந்த மேல அவ்வளவு ஏசி நான் போட்டுக்கிறேன் போல, உடனே என்ன செய்வோம், அவர்கிட்ட போய் நின்று மாஷால்லா பெரிய விஷயங்க நீங்க எங்களுக்கு செஞ்சது, அல்லாஹ் உங்களுக்கு அப்படிச்சு எங்கேயோ இருந்துகிட்டு எங்கேயாவது பாத்துக்கிட்டு நல்லா செஞ்சிருக்கிய செஞ்சிய செஞ்சிய அப்படின்னு அவன் என்ன செய்வான், என் இறைவனுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு என்ன தெரியுமா, நல்லா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், நீ இத ஓதி ஓதி பார், நான் யாருங்கிறது உனக்கு புரியும், நீ இதை ஓதி ஓதி பாரு நான் யாருங்கிறது புரியும். உன்னுடைய பெத்த தாய்க்கு உடம்பு சரியில்லை அல்லது மௌத் ஆயிடுச்சுன்னா அந்த தாயினுடைய காலடியில் போய் நின்று அப்படியே குஜும் அப்படியே குஜு குஜுன்னு அழுகுற, என்னன்னா என்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவள் இந்த தாய் தான், இந்த காலடியில தான் ரசூலுல்லாஹ் சொர்க்கம் இருக்குன்னாங்க, இவ இல்லைன்னா நான் இன்னைக்கு உலகத்துக்கே வந்திருக்க முடியாது, என் தாய் எவ்வளவு தெரியுமா என் மேல அன்பு காட்டினா, என்னை எப்படிலாம் பராமரிச்சா தெரியுமா, அவ தூங்காத நாட்கள் எத்தனை தெரியுமா, எனக்காக வேண்டி அழுத கண்கள், உண்மையிலே என்னின் மீது பாசம் வைத்திருந்த கண்கள், பார்த்த உடனே வீட்டுக்காரிக்கு தெரியாது சாப்பிடலாம், அந்த அம்மா கேட்பா சாப்பிடாத மாதிரி தெரியுத வீட்டுக்குள்ள வரும்போது, அது கேட்காது எங்கெங்க போயிட்டு வந்தீங்க காசு கொண்டு வந்தீங்களா, அவங்களுக்கு தேவையாது வீட்டுக்காரம் மேல கேட்கும் காசு வந்துச்சா வரும்போது, ஆனா தாய் நீ சாப்பிட்ட மாதிரி தெரியல, என்ன மணி மூணா போய் சாப்பிடலையா, அண்ணன் பா சாப்பிடு. இந்த அன்கண்டிஷனல் லவ் அல்லாஹ் சொல்றான் பிக்கும். இந்த ஆயத்தை எழுதி பாக்கெட்ல வச்சுக்கணும், இந்த ஆயத்தை படிக்கும் போதுலாம் அழுவேன். அல்லாஹ் சொல்றான் ஹுவ அலம் உபிக்கும், அவன் உன்னுடைய அங்க அங்கமாக தெரிந்தவன். எந்த அங்கம் தெரியுமா, உன்னுடைய முடி அவனுக்கு தெரியும், உன்னுடைய கண் அவனுக்கு தெரியும், உன்னுடைய உதடு அவனுக்கு தெரியும், உன்னுடைய கால் அவனுக்கு தெரியும், உன்னுடைய கண் அவனுக்கு தெரியும், உன்னுடைய பல் அவனுக்கு தெரியும், இதெல்லாம் வெளியில, அது இல்லாம உள்ள உன்னுடைய மனம் அவனுக்கு தெரியும், உன்னுடைய ஹார்ட் ஹுவ அலம் அலிம அப்படின்னு சொன்னா லேசா அறிஞ்சான்னு அர்த்தம். அலம் அப்படின்னு சொன்னா ஒரு மனைவி ஒரு தாய் சொல்வாள், என் மோனத்துக்கு தெரியுங்க முதுகுல அவனுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குங்க, இந்த முடிக்கு பின்னாடி ஒரு மச்சம் இருக்கு, அந்த பிள்ளை அப்படியே தொட்டு தடவி பார்த்து பார்த்து. அல்லா சொல்றான் அந்த அம்மாவுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும்டா, உன்னை பத்தி உன்னை பெத்தால அவளுக்கு தெரியாது எனக்கு தெரியும். ஹூ ஆலமு பிக்கும் இது அன்ஷாக்கும் இது அன்ஷாக்கும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும், அல்லாஹ் முதல் முதலாக உங்களுடைய படைப்பை, நீ படைப்பாக வெளியே வந்த பின்னாடிதான் உன்னுடைய தாய்க்கு உன்னை தெரியும், உன் கை உருவானது எப்படி என்று எனக்கு தெரியும். நல்லா சொல்றான், உன் தலை உருவானது என்று எப்படி எனக்கு தெரியும், அப்ப உலகத்துல எவனுக்கும் தெரியாது, அந்த வேலையை நான் தான் பார்த்தேன், நீ அப்ப எப்படி இருந்தங்கிறது எனக்கு தெரியும், அந்த கையினுடைய விரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த போது நான் உன்னை பார்த்து கொண்டிருந்தேன், நான் உன் அருகில் இருந்தேன், நான் தான் உன்னை படைத்தேன், அந்த இருள்களுக்கு மத்தியில் உன்னோடு முதல் முதலாக உன் முகம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் நான். நீ கண்ணாடியில் பார்த்துட்டு நான் எவ்வளோ அழகாக இருக்க போகிறேன், சோ பியூட்டி அப்படிங்கிறார்ல, இந்த சோ பியூட்டிக்கு பின்னால் இருப்போம் ரப்பு. இந்த ஆயத்தை எழுதி தொழுகைக்கு வரும்போது இப்படி ஒரு தடவை பார்க்கணும், என்னோடு என் இறைவனுக்கு உண்டான தொடர்பு என்னமுபிக்கும் இது அன்ஷாக்கும் பி புத்தூனி உம் மகாத்திக்கும் அப்ப உனக்கு அறிவு கிடையாது, மூளை கிடையாது, மண்டை கிடையாது, இந்த பேச்சு கிடையாது, நான் யார் தெரியுமா கிடையாது, நான் இன்ஜினியர் கிடையாது, டாக்டர் கிடையாது, ப்ரொஃபஸர் கிடையாது, நீ எதுவுமே கிடையாது, யூ ஆர் நத்திங் நாட் நத்திங் யூ ஆர் நோ திங், நீ நத்திங் மட்டும் இல்ல நீ ஒண்ணுமே இல்லை ஜடம், அந்த ஜடமாக இருக்கிற போதே நான் உன் மீது அன்கண்டிஷனல் லவ், உன் மூக்கு இப்படி இருந்தா உலகத்துல உன்னை பார்த்து பல பேர் சந்தோஷப்படும், உனக்கு மூக்கை வச்சேன், உனக்கு காதை வச்சேன், அதை நான் அழகு பார்த்தேன், உன்னை ரசிச்சேன் பத்து மாசமா. இந்த ஆயத்தை எடுத்து குரான்ல பாருங்க, என்ன பால் மாதிரி ஆயு. இந்த ஆயத்தை படிச்சுட்டு அப்புறமா தொழுகையில் நின்று பாருங்க அந்த ரப்பு யாருன்னு தெரியும். அதனால தான் குரான் ஓதணும். தொழுகைக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேஜ் குரானை ஓதிட்டு அவனுக்கும் எனக்கும் உண்டான தொடர்பு. அப்ப அதுல ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் வேண்டும். புரிதல் இல்லாமல் நம்ம எந்த வார்த்தையை சொன்னாலும் எதுவும் விளங்காது. நான் அடிக்கடி சொல்றது, ஒரு அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு ஒரு ஆப்பிரிக்கனை கூப்பிட்டு வந்து திருநெல்வேலி அல்வான்னு எழுதி கொடுத்தா 100 தடவை சொன்னாலும் விளங்காது. ஆனால் நம்ம ஆள் பக்கத்தில் அதை கேட்டுட்டு நடந்து போனா அப்படின்னு சொன்னால் ஜொல்லு வடியும். ஏன்னா திருநெல்வேலி அல்வா இவனுக்கு தெரியும் என்ன அதில் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த புரிதல், அந்த அந்த விளக்கம், பாங்க் என்ன சொல்றார், ஐயால சலா ஐயால பல, தமிழில் சொன்னான்னா அவன் அரண்டு போயிடுவான். தொழுகைக்கு ரெடியாங்கள், வெற்றிக்கு ரெடியாங்கள். யூ ஹாவ் டு பி சக்சஸ் இன் யுவர் லைஃப். வி ஆர் ட்ரைங் டு கெட் அவர் சக்சஸ் அவுட் ஆஃப் த மஸ்ஜித். அல்லாஹ் தஆலா இங்க கூப்பிடுறான், இஃப் யூ வாண்ட் டு சக்சஸ் இன் யுவர் லைஃப், இன் யுவர் ஹோல் லைஃப். எது மட்டும் இல்ல, வெறும் ஒரு சைடு வீங்கறதல்ல, வெல்தி நல்ல காசு, இங்கிட்டு நோய் படுத்த படுத்தியா எந்த சாப்பாடும் திங்க முடியாது. இல்ல காசு இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, அங்க குடும்பம் பஞ்சாயத்து கொண்டாட்டி பஞ்சாயத்துக்குள்ள பஞ்சாயத்து, எது போனாலும் பஞ்சாயத்து. இப்படி எல்லாம் இல்ல, எல்லாத்தோடையும் சேர்த்து ஒரு டோட்டல் சக்சஸ்னஸ். அவர் இதுலயா அதுலயும் சக்சஸ் பா, குடும்பத்திலயா அதுலயும் சக்சஸ், என்ன அருமையா பிள்ளைய வளர்த்துருக்காயா. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் ஓடி ஓடி இருந்தாலும் அந்த பிள்ளைங்களை பாரு, யாராவது உள்ள போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுது, வாங்கன்னு சொல்லுது, என்ன அழகான குணத்தோட அந்த பிள்ளைய வளர்த்துருக்கான். இதுக்கு பேர் சக்சஸ், எல்லா வகையிலையும் முன்னர். அதுதான் கூப்பிடுறாரு அவர் ஒவ்வொரு தொழுகையிலையும், ஐயா சலா வரலையா, வெற்றி வேணுமா, வாங்க தொழுகைக்கு வாங்க. அல்லாஹு அக்பர், அவனை தவிர வேறொரு அக்பர் இல்லை உலகத்தில், அவனை தவிர பெருசு இன்னொன்று இல்லை உலகத்தில், அவனை தவிர உங்களுக்கு பெரிதான ஒரு நோக்கமும் உலகத்தில் இல்லை. இது புரிஞ்ச, இது மண்டையில் ஏறுனா தானே சொல்லி முடிச்சுட்டு உடனே சொல்றா. அதுக்கு பதில் சொல்ல சொல்றான், ஐயால சலா ஐயால ஹவுலவலா கூவத இல்லா பில்லா. பள்ளி பக்கம் திரும்புறது நாம் திறமை அல்ல, இறைவன் கொண்டு வருவது. நம்ம அன்னைக்கு சொல்லும் போது சொன்னால ஹவுலவலா என்னுடைய திருப்பமும் என்னுடைய சக்தியும் என் இறைவனை கொண்டே தவிர இல்லை. நாளை என்பதும் அடுத்த ஸ்டெப் என்பதும் என் இறைவனை கொண்டே தவிர இல்லை, இது என் நிலை அல்ல அப்படின்னு சொல்றது. இல்ல சார் அது இழுக்குது சார், இந்த மோகம் இழுக்குது சார், அந்த மோகம் இழுக்குது சார். பெருமானார் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய ஈமான் எப்ப பரிபூரணமாகும், மன் அஹப்பல் இல்ல ஓ அபல் இல்ல ஓ அத்தாது இல்ல. ஒரு மனிதனுடைய ஈமான் பிரியம் இருந்தாதான் பரிபூரணமாகும். இந்த ஹதீஸ சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார், அப்ப வந்து சொல்லணும்னு ரசூல்லா சொல்றாங்க. ஒருத்தன் ஒரு ஒரு இன்னொரு ஒரு மேல ஒருத்தர் பிரியப்பட்டார், லா யதுகுலுல் ஜன்னத்த ஹத்தா துமினு வலா துமினு ஹத்தா தஹாபு. பெருமானார் சொல்லிட்டாங்க, நீங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது ஈமான் கொள்ளுகிறவரை, ஈமான் கொள்ள முடியாது அன்பு இல்லாதவரை. எந்த இல்லத்தில் எந்த உள்ளத்தில் அன்பு இல்லையோ அந்த உள்ளத்தில் ஈமான் கிடையாது. ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட சொல்லி தரட்டுமா, நீங்க அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க உள்ளத்துல அன்பு அப்படி ஊற்றா வருமே, அதை நான் சொல்லி தரட்டுமா. அல அதுல்லுக்கும் மே ஐ இன்ட்ரடியூஸ் யூ, அந்த வார்த்தைக்கு மே ஐ இன்ட்ரடியூஸ்டு யூ எ வேர்ட் விச் மேக் யூ லவபிள். அந்த வார்த்தையை சொல்லி தரட்டுமா ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அப்சு ஸலாம் பைனக்கும், எல்லா இடத்துக்கு போகும்போது தெரிந்தவர்களுக்கு தெரியாதவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அப்ப அந்த உள்ளத்திலிருந்து வருகிற அந்த அன்பு அது என்ன செய்து இந்த உலகத்துல நீங்கள் சலாமை பரப்பி அந்த அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த அன்பு வந்துச்சுன்னா ஈமான் கிடைக்கும், ஈமான் கிடைக்கும், ஈமான் கிடைக்கும். மறுமையில கியாமத்து நாள்ல அல்லாஹு தஆலா சொல்லுவானா, ஐனல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி, எனக்காக வேண்டி பிரியம் கொண்டவர் எங்கே. இந்த ஹதீஸை சொன்ன உடனே அவர் ஒரு கேட்டார், இந்த ஹதீஸை ஒரு இடத்துல சொன்னேன், ஐனல் முத்தஹாபூன ஃபீ ஜலாலி, எனக்காக வேண்டி இந்த உலகத்தில் பிரியம் கொண்டவர் எங்கே, அவருக்கு நான் சொர்க்கத்தில் இன்றைக்கு நிழல் இல்லாத நேரத்தில் நான் நிழலை கொடுப்பேன் நான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உடனே அவர் கேட்டார், நம்ம இது யார் மேல கொள்ற அன்பு, அது எனக்காக வேண்டி பிரியம் கொண்ட ரெண்டு பேர் எங்கே. அந்த பையன் கேட்டான், நம்ம வந்து முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாம் நம்ம அன்பு கொள்றோம், தெரியாதவங்க ஒருத்தவங்களை பார்க்குறோம் அன்பு கொள்றோம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சொல்ல சொன்னாங்க, நீங்க ஒருத்தர் அன்பு கொண்டீங்கன்னா அது ஒரு சுண்ணா, அவர்கிட்ட போய் எத்தி வச்சிருங்க, நான் உனக்கு உன்னை இறைவனுக்காக வேண்டி பிரியப்படுறேன். எப்படிலாம் கேட்குது, நான் அப்ப சொன்னேன் சரிப்பா வேற என்ன இல்ல, அந்த தாயர் அந்த புரிதல் இருக்குல்லவா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா யாராவது ஒருத்தர்கிட்ட போய் ஒரு முஸ்லீம் சகோதரரை பார்த்து உங்களை நான் அல்லாஹ் தாண்டி பிரியப்படுறேன் அப்படின்னு இல்ல சார். பிரியம்ங்கிறது எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது அதை கேட்டேன். பிரியம் அப்படிங்கிறது முதல் முதல்ல அந்த ஊற்று எங்கிருந்து தோங்குகிறது, நம்ம யார பிரியப்படுவோம் முதல்ல. இன்னொரு சகோதரரை போய் பார்த்து இப்ப இங்க வர்றோம், நம்ம இங்க எல்லாரும் நம்ம முசாவா செஞ்சுக்கிறோம், பேசிக்கிறோம், இந்த அன்பு இது வேற பணம் இல்லை காசு இல்லை வேற எதுவும் கிடையாது. அல்லாஹுக்காக நீ வந்து உட்காந்துங்க, நான் வந்து உட்காந்து நீங்க எல்லாரும் பாக்குறோம், அவங்க உங்க முகத்தை எப்போதும் பாக்குற முகம் அல்லாஹ் காண்டுச்சு. இந்த இந்த பிரியம் நாளைக்கு ஷாஹிது அடையாளம். இது இல்லாத வேற எந்த இடத்துல அன்பு இருக்கும்? ஏன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். பெருமானார் சொன்னாங்க, இது இல்லைன்னா ஈமான் இல்லை, இது இல்லைன்னா ஈமான் இல்லைன்னாங்க. முத முதல்ல ஒரு மனிதனுடைய பிரியம் யார் மேல இருக்கும் அப்படின்னு, தாய் மேல இருக்கும். அடுத்து யார் மேல இருக்கும்? மனைவி மேல இருக்கும், தாப்பனார் மேல இருக்கும், மனைவி மேல இருக்கும், குழந்தைகள் மேல இருக்கும். பிரியம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அந்த சோர்ஸ் எப்போதும் பார்த்து பார்த்து பேச வேண்டிய குடும்பம் அது. மனைவிட்ட பேசும்போது, பிள்ளைகிட்ட பேசும்போது, அது தப்பு பண்ணும்போது அடிப்புறம், அப்புறமா நம்மளே உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அழுகுறாரு. பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணிச்சு, ஓங்கி ஒரு சாட்சி சாத்திட்டாரு, வந்த கோபத்தில் வீட்டுக்கு வந்தோடனே போட்டு உடச்சு தப்புன்னு போட்டான் ஒரு அடி. அப்புறம் நைட்டு படுக்க வச்சுட்டு அவன் தூங்கின பின்னாடி பக்கத்தில் போய் அத்தாப்பி முது ஒருத்தனே அடிச்சனே என் பிள்ளைய, என் பிள்ளைய அடிச்சானே நான் அப்படிங்கிறான். அங்கே இங்கேருந்து அப்படி அது அவன் அவராலே அதை பொறுத்துக்க முடியல. இது அடிச்சனே நான் சொல்கிறானா இல்லையா? நம்மளே எத்தனை நேரத்தில் சொல்லியிருப்போம். இந்த அன்பை தான் பெருமானார் சொன்னாங்க, இந்த அன்பு நாளைக்கு சோனத்திற்கு கூட்டு போவோம். எப்போ தெரியுமா? கொண்டாட்டி மேலே இருக்க அன்பு அல்லாக்குன்னு இருந்தா, அம்மா மேலே இருக்க அன்பு அல்லாக்குன்னு இருந்தா, மகன் மேல இருக்க அன்பு அல்லாக்குன்னு இருந்தா. அந்த அன்பை நீங்க சொல்லியும் காமிங்க, உங்க மனைவிட்ட சொல்லுங்க, நான் உன்னை பிரியப்படுவது அல்லாஹுக்காக வேண்டும். அது ஈமானுக்கு அடையாளமா இருக்கு. ஐ எம் நாட் ஜோக்கிங், இட்ஸ் நாட் எ என்னது ஒரு ஒரு டே டு டே லைஃப்ல நம்ம கடந்து போற ஒரு செய்தியே அல்ல. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்னா ரெண்டு பேரை பிரியமா கூப்பிட்டா, எங்கேயோ ஒரு ஊர்ல போய் இன்னொருத்தரை பார்த்து அவர் தாடி வச்சிருந்து அவரும் சுருமா போட்டிருந்து அவரும் தசுபி ஓதி அவரை கட்டி பிடிச்சிட்டா, ஆ இந்த அன்பு. அந்த அன்பு அல்ல, டே ரெகுலர்ல உள்ளது. நம்ம மனைவியை விரும்புறது, விரும்பிட்டு சொல்றது திரும்ப, அம்மா நான் உன்னை விரும்புறேன்னா உனக்காக வேண்டிய அல்ல, என் இறைவனுக்காக வேண்டிய உன்னை விரும்புறேன். ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். பிள்ளைய கூப்பிட்டு, பையனை கூப்பிட்டு சொல்றது உன்னை விரும்புகிறேன் என்றால் அல்லாஹுக்காக வேண்டி விரும்புவேன். அதைத்தான் கியாமத்தினால ரசூல்லா சொன்னாங்க, இது கொண்டு போய் உன்னை அங்கே நிப்பாட்டிருப்பா, நிலையிலே இல்லாத இடத்துல கொண்டு போய் உன்னை விட்டுருப்பா. அதை மூணாவது ஆள் இடத்துல இருந்து பார்க்காத ஒன்னிலிருந்து. அப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த தொழுகையில நிற்கும் போது அந்த இமாம் என்ன ஓதுறாரு, அல்லந்து சூறா. நான் அடிக்கடி சொல்றது, அல்லந்து சூறாவுக்கு அர்த்தம் தெரிஞ்சு நம்ம அதை பின்னாடி நின்று கேட்டான்னா ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்காம நம்ம தொழுக முடியாது. நம்ம மெல்ட் ஆயிடுவோம் சார், மெல்ட் ஆயிடுவோம். குரான் சொல்லுகிறது, வல் யதஹகு கலீலம் வல் யபூக்கு கதீரா, அவர்கள் குறைவாக சிரிக்கட்டும் அதிகமாக அழட்டும் அவர்கள். பெருமானார் சொன்னாங்க, நான் விளங்கியதை நீங்கள் விளங்கி இருந்தால் அதிகமாக அழுவீர்கள். எந்த நேரமும் கண்ணில் கண்ணீர் கொட்டி கொண்டே இருக்கும், குறைவாக. இன்னைக்கு எவ்வளோ நேரம் சிரிக்கிறோம், என்னைக்கு சார் அழுதுருக்கோம்? ஒரு ஆண்கிட்ட போய் நீங்கள் என்னைக்கு சார் அழுதிங்கன்னு கேட்டா ஒரு யோசிப்பார், உண்மையா இல்லையா? இப்போ நம்மளே யோசிப்போம், என்னைக்கு அழுதோம்? நான் எங்கள் அத்தை மூத்தா போன அன்னைக்கு எழுதுங்க, அதுக்கப்புறங்க இல்லைங்க. நான் எங்கள் அம்மா மூத்தா போன அன்னைக்கு எழுதுங்க, அதுக்கப்புறம் இல்லைங்க. ஒரு சிரமம் இவ்வளவு பெருசு வந்துச்சு, அன்னைக்கு இங்க அழுது, அதுக்கப்புறம் சரி சார் நீங்க எத்தனை தடவை சிரிச்சீங்க? ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை சார் லாபம்? இல்ல நான் எனக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு சிரிச்சேன், அதுக்கப்புறம் சிரிக்கிறதே இல்லை, யாராவது சொல்லுவானா? டெய்லி சிரிக்கிறான். எத்தனை தடவை சிரிச்சோம் நமக்கே தெரியாது. சிரிக்கிறதுக்குரிய சூழலே இல்லை, டிவி போட்டு விட்டு ஒரு ஜோக்கை போட்டு சிரிக்கான், நடக்குதா இல்லையா? எதையாவது ஒரு சூழலனாலும் ஏற்படுத்தி கொஞ்ச நேரம் உட்காந்து ஹஹான்னு சிரிச்சுட்டு போயிடுறோம். எப்போ அழுதோம்? குரான் நல்லா சொல்கிறான், எபுக்கு கசீரம், அவர்கள் அவர்கள் இறைவன் செஞ்சு அந்த நேமத்துகளை நினைச்சு அவர்களுடைய பாவங்களை நினைச்சு கண்ணீர் வடிக்கட்டும். கொஞ்ச நேரம் வடியட்டும். அந்த கண்கள் தான் சுவனத்தின் கண்கள், அந்த கண்கள் தான் நரகத்தை தொடாத கண்கள். என்னைக்கு அழுதுருக்கோம்? நேமத்தை நினைச்சு என்னைக்காவது, பா என்னை எப்படா எல்லாம் வச்சிருக்க அப்படின்னு ரெண்டு அப்படின்னு நினைக்கும் போது அப்படி அப்படி கண்ணில் கண்ணீர் கசிக்கும். பாக்கு நீங்கள் அழுகுங்கள், வை இல்லா தபாக்கு அழுகிற மாதிரி அட்லீஸ்ட் நடிக்க ஒரு 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 அப்பியரன்ஸ்னாலும் ஏற்படுத்தி அல்லாஹ்க்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த பாவத்துக்காக வேண்டி அழுக வரல சார். இங்க வந்து எல்லாமே அப்படி 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 கருத்து போய் கிடக்கு. இங்க ஜொலிச்சுன்னா கண்ணிலேருந்து தண்ணியா ஊத்தும், கண்ணிலேருந்து தண்ணி எது தொட்டாலும் கண்ணிலேருந்து தண்ணியா ஊத்தும். என் நல்லா இப்படி வச்சிருக்கானே இப்படி வச்சிருக்கானேன்னு அழுவார். அந்த 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 தஸ்பீஹாத்துகள் உள்ள இறங்குது அல்லது அந்த ஆயாத்துகள் உள்ள இறங்குது, நேமத்துகள் உள்ள இறங்குது, அழுக வந்துடும். இங்க போய் கறி முடிச்சு கிடக்க வராது, அழுகு வராது, கண்ணில் அவ்வளவு சீக்கிரம் தண்ணி வராது. ஆனால் அழுகு என்பது இருக்கிறதே, இபாதத்தை உயர்த்தி கொள்ளுகிற அல்லாஹ்வோடு நெருங்குகிற நாளை நம்முடைய உடலை எந்த இடத்தில் அந்த அழுகையின் துளிகள் பட்டதோ அதையும் நரகம் தொடாது. பெருமானார் சொன்னார் எவ்வளவு சிரிக்க தெரிஞ்ச நமக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழ தெரியுதா? அந்த உள்ளுணர்வோட அதை செய்யறது. இப்ப அந்த அந்த அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும் போது உண்மையிலே எல்லாம் 40 வாரம் தஃப்ஸீர் பண்ண இந்த சூரத்துல் ஃபாத்திஹாக்கு 40 வாரம் துபையில் இருக்கும்போது எல்லாம் இந்த நெட்ல இருக்கு. 40 வாரம் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சதான், அது எங்க போகும்லாம் தெரியாது, போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு. அப்புறம் நாங்களா நிப்பாட்டி செட்டரை போட்டு சரி போதும் இதோட நிப்பாட்டிக்குவோம். ஏன்னா கடல் 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 பெருமானதுனா மொத்த குரானினுடைய இன்ட்ரோடக்ஷன். இஃப் யூ வாண்ட் டு நோ த குரான், இட் இஸ் இன்ட்ரடக்ஷன். ஒரு பெரிய பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முன்னாடி காட்டுற சாம்பிள். அப்ப குரானுடைய சாம்பிள் அவர் முன்னாடி சொல்றாரு. அல்லாஹ் சொல்றான், நீ சொல்ல சொல்ல நான் பதில் சொல்றேன். அப்ப தொழில் என்ன அந்த வார்த்தையை அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றாரு, பதில் சொல்றான். ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ் பதில். இப்ப இந்த உரையாடல்ல ஒரு மனுஷன் நான் சொல்ற வார்த்தையும் அல்லாஹ் சொல்ற வார்த்தையும் கேட்கும்போது எப்படி அழாம இருக்க முடியும், அல்லது அது எப்படி விளங்காம இருக்க முடியும், அல்லது அதுல எப்படி லெத்தாஜிக்கா ஒரு ஒரு முஸ்லீம் எப்படி போக முடியும், எப்படி போக முடியும்? சில விஷயங்கள் நமக்கு தெரியலன்னா யாராவது சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம படிச்சு படிச்சு தான் பழகணும், இல்லைன்னா தெரியாது. அப்போ ரெண்டாவது விஷயம், ஒரு போன வாரம் ஒரு நண்பர் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார். என்னது 1 மினிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் புதுசாக வச்சுருக்கேன். ஒரு 1 மினிட்டோ 1 செகண்ட் கான்செப்ட். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய ஒரு விளையாட்டு வீரன் நம்ம அந்த கோச் அவங்க டீமை ரொம்ப மோசமாக இருந்த டீமை எப்படி மேலே கொண்டு வந்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் அவன் சொல்லியிருக்கான். அவன் சொல்கிறான், இன்னைக்கு ஒரு மனுஷன் திடீர்னு முடிவு பண்ணி நாளையிலிருந்து சார் தாஜ சுபு லுகர் நான் ஒரு மௌத்து ஆன உடனே, யாராவது பிரியமானவங்களை இழந்த உடனே, அல்லது ஒரு பெரிய நம்முடைய அபிமானம் போன உடனே ஒரு மனுஷன் என்ன செய்யலாம், இனிமேட்டு நான் மாறிடணும், அல்லான்னு போலன்னு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறானே, ஒரு வாரம் செய்வான் அதோட விட்டுருவான், 2 நாள் செய்வான் அதோட விட்டுருவான், 1 மாதம் செய்வான் அதோட விட்டுருவான். இதை எப்படி வந்து ரெகுலராக நம்மள்ட்ட கொண்டு வர்றது? அதில் அவன் அழகாக சொல்லியிருக்கான், மொத்தமாக 100% போட்டு எடுக்காத, 1% இவ்வளோ நாள் நான் பறந்து தொழுவேன், இனிமேல் 2.5 காயத்து பின் சொன்ன தொழுவேன், அவ்வளோதான். அப்படி இல்லையா ஒரு 100 தடவை தஸ்பி ஓதிட்டு போயிடுவேன், அது மட்டும்தான் தொழுவேன். தொழுது முடித்த உடனே ஒரு 100 தடவை சுபஹான் அல்லாஹ் இல்லைனா அல்லாஹ் அல்லான்னு 100 தடவை சொல்லிட்டு போயிடுவேன். மொதல் ஸ்டெப்பு அதை கொஞ்சமாக ரெகுலராக கொண்டு வர்றாரு. அப்புறம் அடுத்ததுக்கு போகிறார். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனால் ஒரு மனுஷன் கொஞ்ச நாளையில் அவன் எங்கேயோ போயிடுவான், ஆனால் முழுசாக நான் மாறப்போகிறேன் மாறவே மாட்டான். ஒரு இந்த அட்லீஸ்ட் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அதை அந்த அர்த்தத்தை படிச்சுக்கிட்டு அந்த இமாம் ஓதும்போது அப்படியே பின்னாடி நின்று வேற எந்த டீவியேஷனுக்கும் இடம் கொடுக்காம, நான் இமாமுக்கு பின்னால் நிற்கிறேன், யாரெல்லாம் என்னை சைத்தானுடைய அந்த தீங்குகளை விட்டு பாதுகாரு, தொழிலில் நிற்கும் போது நான் உனக்கு முன்னால் எப்படி தொழ வேண்டும் என்று என்னுடைய நபி எனக்கு சொல்லி கொடுத்தார்களோ, சல்லு கமார ஈத்துமுனி உ சல்லி, என்னை எப்படி தொழக்கண்டீர்களோ அப்படியே தொழுவுங்கன்னு சொன்னாங்கல்ல, எங்க நபி சொல்லி கொடுத்த மாதிரி இப்ப நான் தொழப்போறேன், நான் தக்பீர் கட்டிட்டே சைத்தான் வரக்கூடாது, எந்த டிவியேஷனும் இருக்கக்கூடாது, எல்லாம் என்ன நேர கனெக்ட் பண்ணிக்க, கொஞ்ச நாள் சொல்லி பாருங்க, தொழுகையினுடைய பேஸே மாறி போயிடும். நாம் அதுவரை தொழுது கொண்டிருந்த அந்த டேஸ்டே மாறிடும், வேற மாதிரி ஆயிரும் அந்த தொழுகை. அது இல்லாம இருக்க முடியாது. குர்ரத் ஐனி பிஸ்ஸலா, பெருமானார் சொன்னார்கள், என்னுடைய கண் குளிர்ச்சியே தொழுகைதான், எனக்கு சந்தோஷம் வந்தாலும் அல்லாஹ் அக்பர்ல தக்பீர் கட்டிடுவேன், எனக்கு துன்பம் வந்தாலும் அல்லாஹ் அக்பர்ல தக்பீர் கட்டிடுவேன், எனக்கு மட்டுமல்ல உலகத்துல அங்க ஹுசு சந்திரன் பிடிக்கப்பட்டாலும் எனக்கு தெரிவது தொழுகை மட்டுமே, அதை தவிர இன்னொரு இல்லைன்னு சொன்னாங்கல்ல. அப்ப அந்த முக்கியமான விஷயத்தை முதல் செய்தியாக எடுத்து நாம் மாற்றுவதற்குத்தான் இந்த யோசனை, இந்த செய்தி நாம் உள்வாங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல. ரெண்டாவது, இந்த இடத்தை குறித்து சொல்லும் போது சொன்னாங்க, அந்த எண்ணெயை குறித்து குரானில் அல்லாஹு தஆலா சொல்ற போது சொல்றான், அது லா ஷர்கியா வலா கர்பியா, அது மேற்கும் இல்லை கிழக்கும் இல்லை, அது சென்ட்ரானது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கு ஒரு இமாம் விளக்கம் எழுதும் போது எழுதுறாங்க, லா துசிபுஹா இசாப அசாபஹு ஃபிதனுன் அசாபஹா இப்திலாஉன். சில நேரத்துல ஒரு மனுஷனுக்கு சோதனைகள் வரும், சில நேரம் சில ஃபித்னாக்கள் அவன் போய் மாற்ற மாதிரி இருக்கும். அவனுக்கான சோதனைகள் சமூகம், ஒரு மனுஷன் ரெண்டுலையுமே அவன் வந்து சமூகத்தில் இருக்கும்போது பார்ட்டிசிபேட் பண்ணித்தான் ஆகணும். ஒன்று அவன் ரீதியான அவனுக்கு ஏதாவது கடுமையான சோதனை, அல்லது சமூகம் சேர்ந்து சோதனை. இன்னைக்கு நடக்குது இல்லையா? இன்னைக்கு நடக்குது இல்லையா? தெரிந்தோ தெரியாமலோ, விரும்பணோ விரும்பாமலையோ, ஒரு ஒரு இஸ்லாமியர்கள் மீதான மிகப்பெரிய வெறுப்பு. பெருமானார் சொல்லிட்டு போனாங்கல்ல, நீங்கள் அன்பை பரப்புங்கள், உங்கள் வேலையை நீங்கள் தெளிவாக செய்யுங்க, நீங்கள் வந்து எல்லார் இடத்திலும் அன்பை பரப்புங்கள், சலாமை சொல்லுங்கள், பரப்புங்கள். அவர்கள் உங்களை பார்த்து அந்த இஸ்லாமின் மீதான அந்த நம்பிக்கையை, அந்த நம்ம தான் விட்டுட்டோமே, அதெல்லாம் விட்டாச்சு. அதாவது ரெண்டு செய்தியே செய்கிறோம். பெருமானார் எதை சொல்லி நல்லிணக்கத்தை பரப்பணும், அவங்களோட எந்த ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு சொன்னாங்களோ அதை விட்டாச்சு. பெருமானார் எதிரெல்லாம் நல்லிணக்கம் கூடாது, மார்க்கம் மார்க்கம் போன வாரம் சொன்னேன்ல, உமர் சொன்னார்ல, எவன் விட்டுக்கு இங்கே இல்லடா, நீ தப்பு செஞ்சன்னா இஸ்லாம் தண்டிக்கும், நான் மாறுவேன், மாறுறத பத்தி கவலையே இல்லை, உன் கழுத்தை வெட்டுவேன். இஸ்லாத்தை விட்டு போனா என்ன சொன்னார், அதுதான் மார்க்கம், விட்டு கொடுப்பது கிடையாது. நம்ம இப்ப என்ன செய்யறோம்னா, மார்க்கத்துல பெற என்ன அடிச்சுடிய அப்படிங்கிறோம், அதுல விட்டாச்சு. அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம்னா, சமய நல்லிணக்கம்ங்கிறான். அவங்கள மாதிரியே கோஷம் போடுறதும், அவங்களுக்கு போய் துவா செய்யறதும், அந்த மாதிரி இதுகளுக்கு ஒத்து ஊதுவது, அது பேர் சமய நல்லிணக்கமா. எதுல காட்ட சொன்னாங்களோ அதை விட்டாச்சு. நான் சொல்றது புரியுதா இல்லையா? அது அது வந்து சமய நல்லக்கம். இஸ்லாம்னா இஸ்லாம் தான், நீதம்னா நீதம் தான், அதுல யாருக்காக வேண்டியும் எந்த நிலையிலும் சமரசம் கூடாது, அதை இஸ்லாம் சொல்லித்தரவே இல்லை. இப்ப நம்முடைய இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி, ஒரு மொத்த முஸ்லீமுக்கும் நடக்கும். அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தின் மீது அவன் நிலையாக இருப்பான், அந்த மனப்பதட்டம் அவனுக்கு வராது. அதுதான் இந்த லா ஷர்கியா வலா கர்பி. அவனுக்கு ஃபித்னா வந்தாலும் சரி, அவனுடைய சொந்த சோதனையாக இருந்தாலும் சரி, அல்லது சமூகம் சார்ந்த சோதனையாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் நீதமாக அந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் நடப்பான். ஏ எப்படி அப்படின்னு சொன்னா சொல்றாங்க, ஃபஹுவா ஃபீ அர்பஐ ஹாலின். இமாம் இப்னு கதீர் இந்த செய்தியை, நான்கு நிலைகளில் தான் ஒரு முஸ்லீமால் இருக்க முடியும், ஐந்தாவது நிலை கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னா, இதா கால சதக்க, பேசினா உண்மையை மட்டும்தான் பேசுவான். ஒரு முஸ்லீமனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், இல்லை இந்த இடத்துல இப்படி சொல்லி அப்படி சொல்லிக்கலாம் அப்படிலாம் இல்லை, இதா கால சதக்க, பேசினா சத்தியத்தை பேசுவான். அதுக்கு ஈடாக எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அல்லாஹ் அவனை பாதுகாப்பான். அந்த சத்திய பேச்சு பேசுனதுக்காக வேண்டி என்ன செய்வான், அல்லாஹ் நீ எனக்காக வேண்டி பயந்து இதை பேசினாய், வேற ஒரு பயலுக்காக வேண்டியும் பயப்படல அப்படின்னு சொன்னான். ஏன்னு கேட்டா, ஹதீஸ்ல வருதுல, நாளை அல்லாஹு தஆலா பார்க்காதவர்களுடைய லிஸ்ட்ல முதல் ஹிட் லிஸ்ட் பெருமானார் சொன்னாங்க, பொய் சொல்லுகிற அரசன் நான். நாளை அல்லாஹு தஆலா முஸ்லீமா இருக்கலாம், யாரா இருக்கலாம், நாளை ஒருவனை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், அவனை சுத்தப்படுத்த மாட்டான், அவனிடத்தில் பேச மாட்டான்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க. அதுல முதல் லிஸ்ட் யாருன்னா, பொய் சொல்லுகிற அரசன். ஏன் ஒரு அரசனுக்கு பொய் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, அத்துணை எல்லா சாதனங்களும் அவனுக்கு ஈடாக இருக்கு, அவனுக்கு துணையாக இருக்கிறது. ஏன்னா அவன் தான் அரசன், அவன் என்ன சொன்னாலும் நடக்கும். அவனே பொய் சொல்றான் அப்படின்னு சொன்னா சமாச்சாரம் பெருசுன்னு நாங்க சொல்லலாம். அந்த அரசனே பொய் சொல்லுகிறான் என்று சொன்னால் நிலைமை வேற. அதனால அப்படிப்பட்டவர்களை அல்லாஹு தஆலா கியாமத்துல பார்க்கவே மாட்டான்னு. அப்ப ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும் அப்படின்னா, கால சதகை, அதல நீதம் செலுத்தினால், அல்லது அவன்கிட்ட வந்து நீதி கேட்டால், சரியா எதுவும் உண்டாது, தான் பிள்ளையா இருந்தாலும் சரி, சரி சரி சரிதான், அந்த ரெண்டாவது பேச்சு அந்த பாய் பேச மாட்டாருங்க என்ற அந்த நிலை வர வேண்டும். நாலு ஹால், ஒன்னாவது உண்மையை சொல்வது, ரெண்டாவது நீதம். இதபுத்தலா சபர, எல்லா மனிதர்களுக்கும் சோதனை அப்படிங்கிறது வரும். சோதனை வரும்போது எப்படி நடக்கணும்னு பெருமானார் நமக்கு சொல்லி தந்தாங்க. நமக்கு மட்டும் சொல்லி தரல, எல்லா நபிமார்களுடைய வரலாறையும் எடுத்து காமிச்சாங்க. சோதனைங்கிறது நபிமார்களுக்கு வந்துச்சு. இல்லை இல்லையே, நான் இப்படி நினைக்கலையே, இப்படி நடக்க எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் நல்லா தானே இருந்தேன், நான் எல்லாமே செஞ்சேனே, சதக்கா கொடுத்தனே, தொழுதனே, நோன்பு வச்சனே, அல்லாஹ் அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்த நாடினால் உங்களை சோதிப்பான். அது உலகத்திலே சுன்னத் தன்னை. எட்டாவதுலேருந்து ஒன்பதாவது போனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும். அப்பானா இல்லையா? இல்லைங்க, அவர் ரொம்ப நல்ல பிள்ளைங்க, கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டுங்க, அப்படி போடுவானா எவனாவது போடுவானா? இல்லைங்க, பன்னெண்டாவதுல சூப்பராக படிக்கிறாங்க, அதனால அவனுக்கு எம்பிபிஎஸ் பட்டம் கொடுத்துருங்க எவனாவது சொல்லிடுவானா? அது அது அந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான். அஞ்சாவது பாஸ், பத்தாவதுக்குள்ள கொஸ்டின் எவ்வளவு எப்படி இருக்குமோ அது பத்தாவதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலேஜில் கொடுக்குற கொஸ்டின் எப்படி இருக்குமோ அது காலேஜில் உள்ளது மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல எந்த தளத்தில் சோதனையில் நிற்கிறீங்க யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் உங்களை படைத்தவனுக்கும் தெரியும். ஆனால் அந்த சோதனை நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சபூர் செய்யணும், அல்லாஹுவை புரிஞ்சிக்கணும். ஒமா சபுருக்க இல்லா பில்லா, யாரெல்லாம் எனக்கு இந்த இந்த நிலையில் சபுரத்தா, பொறுமையத்தா, அமைதியத்தா, என் உள்ளம் அமைதிப்பட வேண்டும். ஏன்னா நாலு நிலைகள் தான் இந்த மனசில் இருக்கும். ரெண்டாவது, சந்தோஷமாக இருக்கிற நிலை நான் போன வாரமே சொன்னது மாதிரி கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும். ஆடல் பாடல்கள், கல்யாணம் அன்னைக்கு நைட்டு வரையும் தான், அன்னைக்கு சாயங்காலம் வரையும் தான். அந்த மாப்பிள்ளைக்கு அன்னைக்கு நைட்டு மறுநாள் விடிஞ்சா பழைய ஆள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அடுத்த வேலையை அவர் பார்க்க போகணும். அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா கோட்டு போட்டு 5000 ரூபா சென்ட் அடிச்சு எல்லாம் போகலாம் வரலாம், விருந்து சாப்பிடலாம், வந்தாச்சு முடிஞ்சு, ஒரு நாள் இரவு கடந்துருச்சு, ரெண்டு நாள் கடந்துச்சு, பழைய ஆள் ஆயிட்டார். ஆனால் வேதனைகளும் சோதனைகளும் இருக்கிறதே, அது அப்படி இருக்காது, அவனை தூங்கவே விடாது. ஒரு நாள் தானே இவர் தூங்கலை, இல்லை மறுநாளும் தூங்கலை, அடுத்த நாளும் தூங்கலை, தூங்கிக்கிட்டே இருக்காரு, தபக்கு முழிச்சு உட்கார்றாரு. இப்படி ஒரு பெரிய இன்சிடெண்ட் வீட்டில் நடந்துருச்சு, இப்படி ஒன்று நடந்துருச்சு எனக்கு. அவருக்கு தூக்கமே வர்றதில்லை, எப்போ பார்த்தாலும் அந்த முகம் மாறி இருக்கு. பெருமானார் சொன்னாங்க சபூரன், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா சபூர், அமைதி. என்ன அமைதி? உள்ளார்ந்த அமைதி, எந்த வார்த்தையும் பேசாத அமைதி. சபூர்னா என்ன? பெருமானார் அதுக்கும் விளக்கம் சொன்னாங்க. சபுருனா நீ தான், நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறதுங்க தலையெழுத்து சபுரா இருக்கேன், அதுக்கு பேர் சபுரே கிடையாது. நிறைய பேர் அப்படி சொல்லுவான், என்ன செய்யறது எல்லாம் தலையெழுத்து ஆகி போச்சு, அல்லாஹ் கண்ணு இருக்கா காது இருக்கா, அவன் பார்க்கறானா என்ன, என்ன போய் இப்படி ஆக்கிவிட்டானே, என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு, என் காசு இப்படி போயிடுச்சு, அவனுக்கு கண்ணு இருக்கா போய் தொலை, சரி எல்லாம் என்ன செய்யற சபுரா இருப்போம், இதுக்கு பேர் சபுரே கிடையாது. உள்ளார்ந்த அமைதி, அல்லாஹ் பொருந்திக்கிறது. ஆனால் அந்த கட்டத்தில் இறைவன் நாடித்தான் எனக்கு இது வந்திருக்கிறது, இறைவன் நாடாமல் இந்த செய்தி என்னை அணுகியே இருக்காது. ஒரு முஸ்லீம் அப்படி நடப்பான், இறைவன் நாடாமல் இது என்னை அணுகியே இருக்காது, நான் அல்லாஹுக்காக வேண்டி பொறுமை கொள்ளுகிறேன்ட்டு அல்லாஹ்ட்ட கேட்பான், யாரு தவறு செஞ்சுதான் நீ மன்னிச்சு, இதை எனக்கு எந்த நோக்கத்துக்கு எனக்கு தந்தன்னு தெரியல, அதை பொறுத்து கொள்ளக்கூடிய மனோநிலை தான். என்ன உண்டு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற இறக்கங்கள் உண்டு, வருத்தங்கள் உண்டு, சிரமங்கள் உண்டு, இங்கிருந்து அங்க வரையும் சந்தோஷமாவே போறதுக்கு இல்ல, இந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் உன்னுடைய டெஸ்ட், அடுத்து உன்னை சந்தோஷமாக்குது. இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, அல்ல ஒரு சுன்னத்தை சொல்லிட்டான், கஷ்டத்துக்கு பிறகுதான் சுகம். சுகம் சும்மா வந்துடாது, சுகம்னா அப்புறம் என்னன்னே தெரியாம போயிருமே, அந்த கஷ்டப்பட்டா மட்டும்தான் அடுத்த ஓ இதுதான் சுகமா அப்படின்னு தெரியணும்ல. சபுருன் இதபுத்தாலா சபரா, உலகத்தில் அல்லாஹுத்தாலா உன்னை சோதித்தால் சபுர் செய்யணும். பெருமான சொன்னாங்க, அந்த பொண் தன்னுடைய மகன் இறந்து விட்டான், அழுதுகிட்டே உட்காந்துருக்கா, பெருமானார் வர்றாங்க, அந்த அம்மாட்ட சொல்றாங்க, அலாதம்மா அல்லாஹ் உனக்கு இதுக்கு நல்ல ஒரு பகரத்தை தருவான், கொஞ்சம் பொறுமைக்காரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு வந்தா தெரியும்னு அந்த அம்மா உட்கார்ந்த அந்த தாய், அது அதனுடைய வலியும் வேதனையும் இல்லைன்னு சொல்லலை, பொறுமைக்காருங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன, உங்களுக்கு வந்தால் தெரியும். ரசூல்லா நவண்டு போயிட்டாங்க அங்க வீட்டுக்கு, அப்புறம் தான் சொல்றாங்க, நீ யார்கிட்ட பேசுன தெரியுமா, பேசியது ரசூல் இடத்தில். இப்படி ஒரு வார்த்தையை ரசூல்லாட்ட சொல்லிட்டே நீ, அந்த அம்மா அங்கிருந்து ஓடு ஓடி, யார சொல்லா என்ன மன்னிச்சுங்க, நான் யாரோ சொன்னாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்போ தான் ரசூல்லா சொன்னாங்க, உலகத்துக்கே சொன்னாங்க, அஸ்ஸபுரு இந்த சத்மத்தில் ஊல, முதல் முதல்ல நீ எப்படி இருக்க அந்த சோதனையிலங்கிறது தான் சபுருக்கான அடையாளம். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அப்புறமா நான் சபுரா இருக்க முடியலன்னு ஒன்னு, அது வந்து கேலித்தனமானது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல சார், சிரமம் வந்துருச்சு, எல்லாத்தையும் அல்லாவை பத்தி உலகத்தை பத்தி எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு சரி இப்போதைக்கு நான் சபுரா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் சபுரானா, அதுக்கு பேர் சபுர் இல்ல, இந்த சதுமத்தில் உள்ள அடிபட்ட உடனே அந்த வலி இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கிறது, இது எனக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி தந்திருக்கிறான், இது கண்டிப்பாக எனக்கு சிரமமாக இருக்காது, நல்லதுக்கு மட்டும்தான் வரும். இது சொல்றாங்க, கடைசியா சொன்னாங்க, எப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ, நாம் முன்னேறுகிறோமோ, நாம் மேல போறோமோ, நமக்கு நலவுகள் வருகிறதோ, உடனே 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 சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ், இது எனக்கு சொந்தம் இல்லை, இது என் இறைவன் தந்தது. அந்த நேரத்துல சொல்ற மாதிரிதான் அந்த சோதனையான நேரத்திலும் அல்லாஹ் சொல்ல சொல்றான். இது கிடைச்ச உடனே மனுஷன் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஏதாவது ஒரு சிரமத்திலிருந்து அல்லாஹ் நீக்கினா என்ன சொன்னா, இன்னமா ஊத்திதுஹு அலா இல்மின் இந்தி, அழகா அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்லிருக்கா, இதெல்லாம் யோ சும்மையா 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யாங்க நான் சொல்றானா இல்லையா, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னமா ஊத்தி துகு அலா இல்மின் இந்தி, அந்த சோதனையை நாம் தான் மாற்றி கொடுத்தோம் அவனுக்கு. ஆனா அவன் என்ன சொல்றான், நம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க, நம்ம அறிவுங்க, கொஞ்ச நேரத்துல உட்காந்து அப்படி போட்டோம் எல்லாம் மாறிச்சு. அந்த நேரத்துல அல்லாஹ் இது நான் மாத்தல, இந்த சூழல்கள் அப்படி மாத்துறதுக்குரிய அறிவும் எனக்கு இல்லை, என் ரப்பு மாத்து. இப்ப இது அந்த மனோ, இது எல்லாமே மனோநிலை சார்ந்தது. அந்த இமாம் இப்னு கஸீர் எழுதும் போது எழுதுறாங்க, ஹம்சும் மின் நூர், ஐந்து விஷயங்கள் ஒளியிலிருந்து உள்ளது. கலாமுகு, அவனுடைய பேச்சு. அமலுகு, அவனுடைய செயல். மதுஹலுகு, அவனுடைய நுழைவு. மஹ்ரஜுகு, அவனுடைய வெளிப்பாடு. மசீருகு இல நூர், அவனுடைய போக்கும் ஒளியை நோக்கியதாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த துவால அந்த துவாக்கு விளக்கம் தான் ஏற்கனவே சொல்லும் போது சொன்னேன், பள்ளியாசலுக்கு வரும்போது ஒரு துவா ஓதணும், அல்லாஹும் மஜால் ஃபி கல்பி நூரா. அதுக்கு அடுத்து பெருமானார் கேட்டாங்க, ஒஃபி லிசானி நூரா. அந்த அது நீண்ட துவா, எனக்கு முன்னால் யாரெல்லாம் ஒளியைத்தா, பின்னால்தா, மேல்தா, கீழ்த்தா, என் உடம்பு முழுக்க ஆக்கித்தா, என் இரத்த நாளங்களில் ஆக்கித்தா, என் சதைகளில் ஆக்கித்தா, என் கண்களில், காதுகளில், என்னுடைய பேச்சில், என்னுடைய உடல் அங்கங்களில் எல்லாத்திலையும் ஆக்கித்தா, என்னையே நூறாக ஆக்கு, என்னுடைய நூரை அதிகப்படுத்து, எண்ணில் நூறாக ஆக்கு, என்னையே ஆக்கு, எண்ணில் ஆக்கு, என்னை, என்னுடைய நூரை அதிகப்படுத்து. இப்படியெல்லாம் ஒரு நீண்ட துவாவை கேட்ட நாயகம் ஆரம்பித்தது எங்கே தெரியுமா, எல்லாம் என் இதயத்தில் ஒளியைத்தான் சொல்லி முடித்தோன்னா. அடுத்து சொன்னாங்க, என் வாயில் ஒளியைத்தான், என் லிசானி. இது ரெண்டுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும். ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவது எதுன்னு கேட்டால் அவனுடைய பேச்சு. சாதாரணமாக நம்ம பார்க்குறோம்ல, ஏய் நல்ல நல்ல மனுஷன் நினச்சா என்னங்க இப்படி பேசுகிறார், அவர் பேச்சே சரியில்லையே அப்படின்னு சொல்லுவான்ல. ஒரு மனுஷனை எப்படி ஜட்ஜ் பண்ணுறான், இல்லை இல்லை பே இது இது விதண்டா இதான பேச்சு இல்லை, இப்படி ஒரு நல்ல மனுஷன் பேச மாட்டானே அப்படின்னு சொல்லிடலாம்ல உடனே. அது எங்கிருந்து வர்றது, இதயத்தின் வெளிப்பாடு. இதை கேட்டு முடித்தவொடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாக்க மாத்திருந்துட்டாங்க. ஏன்னு கேட்டா, ஒரு நல்ல மனிதர் எந்த இடத்தில் என்ன செஞ்சிருந்தாலும் அது வந்து பெரிய செய்தி ஆயிரும். ஒரு நல்ல மனுஷன் எப்போதும் யாரு எது கேட்டாலும் நல்லது சொல்றவர் தான். திடீர்னு ஒருத்தன் அவரை கோபப்படுத்திட்டான், அசிங்கமா பேசிட்டாரு, உடனே என்ன சொல்லுவாங்க, அவனை விடுங்க, இவர் அப்படி பேசிருக்க கூடாது இல்ல, இவரு பெரிய மனுஷன், இவர் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம்ல, இவர் எவ்வளவு நல்லா இருக்காள், இப்படி பேசிட்டாருங்க, சொல்லிக்கிட்டே இருப்பான், சொல்லிக்கிட்டே இருப்பான். அதனால அந்த நாக்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்போ அதே மாதிரி இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்றான், லரபல்லாஹு மதலன் கதாலிக யத்ரிபுல்லாஹுல் அம்சால லின்நாஸ், இப்படித்தான் அல்லாஹு தஆலா உதாரணங்களை சொல்லி உங்களை புரிய வைக்கிறான். உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது குர்ஆனுடைய ஸ்டைலில் ஒன்று, பெருமானாருடைய டீச்சிங் மெத்தடாலஜியில் ஒன்று. பெருமானாருடைய டீச்சிங் மெத்தடாலஜி ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க, ஒரு நீண்ட ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. பெருமானார் எப்படி பயிற்றுவிப்பார்கள், பயிற்றுவிக்கிற முறை. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அப்துல் ஃபத்தா அபு புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், அவர் இங்கிலீஷில் எழுதியிருக்கார் ஒரு புக், த ப்ராஃபட் அஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ரசூல் முஅல்லிம் வாசாலிபு இன் ஹிஸ் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் இங்கிலீஷில் இருக்குது, நெட்டில் போனால் அது பார்க்கலாம். பெருமானாருடைய ப்ராஃபட் இஸ் எ டீச்சர் அண்ட் ஹிஸ் மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங், அவங்க எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க, பெருமானாருடைய கற்றுவித்தல் முறை. ஒவ்வொரு பெற்றவனும், ஒரு பெற்றோரும் படிக்கணும், ஒவ்வொரு பெற்றோரும் படிக்கணும் அந்த புக்கை. எத்தனை முறைகள் குர்ஆன் ஹதீஸில் வந்திருக்கோ அதை அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டிருக்காரு. இப்படித்தான் உங்களுடைய குழந்தைகளுடைய மனதில் நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணணும், இன்ஜெக்ட் பண்ணணும். ஒரு கடந்த ஒரு 10 நாளாக ஒரு பெரிய மனசுக்கு ரொம்ப சிரமமான ஒரு செய்தி, வெளியே இருந்தும் அது கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு பெரிய இஸ்லாமிய ஊரில், சமீபமாக பெரிய இஸ்லாமிய பேர் பெற்ற ஊர், ஊர் பேரை சொல்ல விரும்பலை நான். அந்த பிள்ளைங்க மொத்தமாக சேர்ந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்து இந்த பசங்க அந்த ஊரில் இந்த சங்கம் அந்த இதெல்லாம் வைக்கிறோம் அதே மாதிரி வச்சு, அப்புறம் பார்த்தா கடைசியில் ட்ரக் அடிக்ட் ஆகி அதுக்குள்ளே பெரிய பெரிய வேலைகள் நடந்து உள்ள, இப்போ அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அது போலீஸ் வரையும் போய் அதில் பெரிய சிரமங்கள் சந்தித்து இவங்க விற்க ஆரம்பித்து இப்படிலாம் பல வேலைகள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நம்முடைய முஸ்லீம் பிள்ளைங்க இல்லை, நம்ம முஸ்லீம் பிள்ளைங்க அதை வாங்குறான் விற்கிறான். நிறைய கல்லூரிகள்லேருந்து என்கிட்ட கேட்குறாங்க, இதுக்கு எப்படி, இதுக்கு வந்து நம்ம இதுக்கு வாட் இஸ் த சொல்யூஷன், இன்னைக்கு உள்ள பிள்ளைங்கள அதாவது வேணுக்குன்னே அதுக்குள்ளே அவன் ஆட்படுத்தப்படுகிறானா, என்னன்னு தெரியலை, அல்லது அவனுக்கு விளங்கலையா, இப்படில ரொம்ப வருத்தமானது. எழுதி ஒருத்தர் சொல்கிறார், நேற்று நண்பர் ஒருத்தர் வந்தார், அவர் சொல்கிறாரு, என் மகன் இதுவரையும் ரொம்ப தங்கமான அமைதியான புள்ளன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அவன் அதை செஞ்சுட்டு அமைதியாக இருந்திருக்கான் வீட்டில். அதுக்கு பெருசா ட்ரக் அடிக்கிறதுக்கு வேற என்ன, பேனா மாதிரி வச்சிருக்கானா அவர் சொன்னாரு, பேனா, வெறும் பேனா. அந்த பேனாவை எடுத்து அவனே குத்தி காமிச்சிருக்கான், அப்படி குத்தி ஒரு இப்படி குத்துனா ஒரே நிமிஷத்துல அவனுக்கு அப்படியே சல்லுன்னு அந்த போதை ஏறிதான். பாக்கெட்ல வச்சா பேனா, வீட்டில் யாருக்கும் தெரியாது, அவன் அதை வச்சுட்டு அல்லான்னு ரூம்ல போய் சாத்திக்கிட்டு பையன் அமைதியா இருக்கான், எதுவும் இல்ல, போனுமா போன் வேணுமா இந்தாங்க கொடுத்தரணும் அத்தா மாட்டேன். அவர் சொல்றாரு என் பையன் போன் எடுத்துட்டு போறதில்ல, லேப்டாப் எடுத்துட்டு போறதில்ல, ஐபேட், அவன் பாட்டுக்கு அமைதியா ரூம்ல படிச்சுக்கிட்டு ஏதோ ஓதிக்கிட்டு இருக்கான்னு நாங்க நினைச்சோம், ஆனா என் பையன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சரி தெரியாது. அடுத்து அதுல வெறும் கொடுமையா சொன்னாரு, அது எப்படி அதை எனக்கு சொல்றதுன்னு அது ஜீரணிக்க முடியாத வார்த்தையா இருந்தது. சுத்தமா அந்த போதைகள்லாம் ஏறி ஏறி ஏறலன்னு உடனே தன்னுடைய வந்து ஆண்குறியில ஊசியை போட்டு ஒருத்த ஏத்தி கிடந்தான். இதெல்லாம் நமக்கு புரியவே இல்லை என்னன்னே. ஆனா இந்த இதை கடந்து நம்மளால போக முடியாது. அப்ப ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், உலகத்தில் நீங்க இதுக்கு எத்தனை சொல்யூஷன் தேடினாலும் எந்த சொல்யூஷனும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்னே ஒன்ன தவிர, பெருமானார் எந்த வழியில நடந்தாங்களோ அந்த வேலையை தவிர. என்ன பெருமானார் அதை சொன்னாங்க, செஞ்சும் காட்டினாங்க, அந்த ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியே வர வச்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை தூக்கி வெளியே போட்டாங்க. இதுவரையும் உலகத்தில் அப்படி ஒன்ன சொல்லி செஞ்சு காட்டின வரலாறு உலகத்துல கிடையாது. நீ இங்க அடைச்சா அவன் இன்னொன்னு துறப்பான், புரியுதா இல்லையா? இங்க இந்தியாவில் உள்ள எல்லா இதையும் தமிழ்நாட்டில் உள்ள இதை அடங்கிறானா? அடைக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதை வேற ஒன்னு செய்வான், கள்ளச்சாரையும் காய்ச்சுவான், திருட்டுத்தனமா போவான், வேற ஏதாவது ஒன்னு செய்வானே தவிர இதுல இருந்து அவன் வெளியே வந்துருவானா முடியவே முடியாது. எந்த வார்த்தையை அல்லாஹினுடைய வார்த்தையை கொண்டு பெருமானார் அந்த சமூகத்தை வெளியே எடுத்தார்களோ அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நமக்கு பிரயோஜனப்படும், உண்டா இல்லையா? நான் அது சொல்ற அந்த கான்செப்ட் விளங்குதா? அதனால அவங்கள்ட்ட சொன்னேன், இனி அந்த அந்த போன மரங்களை, பட்டு போன மரங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அதை போய் இல்லை மாத்தி அதுல பூவெல்லாம் சொருகி விட்டுருலாங்க, வாழைப்பழத்தை கொண்டு போய் அங்கே நட்டு வச்சிடலாங்க, அதனால முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டான், அவனை ரெக்கவர் பண்ணி சொல்லலாம். இனி வருகிற சந்ததிகளை பாதுகாப்பதற்கு நீங்கள் அந்த பிள்ளைகளுடைய காதில் அந்த வசனத்தை ஊதணும். எந்த வசனம் அந்த சஹாபாக்களை தடுத்துச்சோ, எந்த வசனம் பெருமானாருடைய வாயால் சொல்லப்பட்டு இனி நாங்கள் அதன் பக்கம் கூட போக மாட்டோம்னு சத்தியம் செய்தார்களோ அந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் மாத்த. ஏன்னா இது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும். அவர் சொல்லும்போது அந்த ஒரு டிஐஜி சொல்லியிருக்காங்க, நீங்க நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்றேன்னு இல்லை, நான் என் மகனை நினைத்தே கவலைப்படுகிறேன், வெளியே போயிட்டு வர்றவன் எப்படி இருப்பான்னு எனக்கே தெரியாது. ஒரு போலீஸ் ஆபீசர் சொல்லியிருக்கான், என் மகன் வெளியே போயிட்டு எப்படி வருவான்னு எனக்கே தெரியாது, நான் அவனை எப்படி பாதுகாக்கிறேன்னு நான் பதட்டத்தில் இருக்கேன். நானே பதட்டத்தில் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு என்னால் எப்படி சொல்யூஷன் பண்ண முடியும்? முடியாது, முடியாது. அதனால இதுக்கு வந்து ஒரே வழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்த அந்த பாதையை தவிர, அந்த பாதையை உள்வாங்கணும், அதை அப்ளை பண்ணணும், அதுதான் நமக்கு மெயினானது. அது அந்த பிள்ளைகள்கிட்ட எப்படி இன்ஜெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத, அந்த மெத்தடாலஜி, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம். அதே ஒருத்தர் கேட்டாரு, நான் சொன்னேன் அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டாரு, கல்லூரிகள்ல ஸ்கூல்கள்ல இன்றைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களிடத்துல அந்த ஆயத்தை டெய்லி ஓத வைங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு ஆயத்துக்குமே ஒரு அத்தர் உண்டு. அல்லாஹ்வினுடைய வார்த்தை அது. எந்த வார்த்தையை கொண்டு பெருமானார் அன்றைக்கு இந்த லாகிரி வஸ்துகளை உலகத்திலிருந்து அறுத்தறிந்தார்கள்? அப்படி ஒரு சமுதாயம் இதுவரையும் வரல. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டான் உலகமே. ஏற்கனவே 1921 நினைக்கிறேன் அந்த இங்கிலாந்தினுடைய பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு செய்தியை கொண்டு வந்து பயங்கரமா ஆயிடுச்சு குடி. அந்த நேரத்தில் அடக்கணும்னு நினைச்சான், யாருமே குடிக்கூடாது, எங்கேயும் குடிக்கக்கூடாது. அவன் என்ன செஞ்சான், நேரம் போய் தேவாலயங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒயின் அங்க குடுக்கறான் இல்லையா, அந்த தேவாலய இதுல சர்ச்சஸ்ல, அந்த சர்ச்சஸ்ல போய் அவனுக்கு காசு கொடுத்து பாட்டு பாட்டுலாம் வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு குடிச்சான். இங்க வேற எங்கேயும் கிடைக்கல, ஹோட்டல்கள்ல கிடைக்கல, ரோட்ல கிடைக்கல, வேற எங்கேயும் கிடைக்கல, எல்லாத்தையும் அடைச்சாச்சு. பார்லிமெண்ட் அதுக்குன்னு பெரிய ஒரு சட்டத்தை போட்டு பல கோடி ரூபாய் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் இறங்கிட்டான், எல்லாத்தையும் அடறான் உடனே. ஆனா அதை அவனால தடுக்க முடியல, எதை அந்த சர்ச்சஸ்ல ஊத்துறத தடுக்க முடியல. அங்க வேலை செய்யறவனுக்கு போய் காசு கொடுத்து பாட்டு பாட்டுல ஊடுறாங்க. கடைசியில் என்ன செஞ்சான், இனிமேட்டு சர்ச்சஸ்லயுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டான். கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சான், வரலாறு எழுதுனா வீட்டிலே காய்ச்சினான். ஒரு எக்ஸ்டெண்ட் லெவலுக்கு போயிடுச்சு, மேல போயிடுச்சுன்னா என்ன, வீட்டுல காய்ச்சினான். அப்பயும் அரசு உள்ள போந்து எவன் வீட்டுலயாவது அப்படி இருந்துச்சுன்னா அள்ளுவோன்னு சொன்னான். அப்படின்னு கடைசியில் அந்த பார்லிமெண்ட்ல சொன்னான், நாங்க இவ்வளவு பெரிய தொகையை செலவு செஞ்சு நாங்க இதுக்கு பின்னாடி போராடி எல்லாம் பார்க்க முடியல, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சு உலகத்துல இப்படி ஒன்ன நிப்பாட்டிய ஒரு சரித்திரம் இருந்தா, அல்லது ஏதாவது ஒரு ஃபார்முலா, அதுக்கு ஒரு டெக்னாலஜி இருந்தா அதை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்னு. அப்போ ஒருத்தன் எந்திரிச்சு சொன்னான், இதை ஒருத்தர் உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான்ப்பா நிப்பாட்டி இருக்காரு, அவர் ப்ராஃபட் முகம்மது. அவர் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க தெரியுமா, எடுத்து பார்த்தா அங்க வேலை நடக்கல, அது அதுக்கு போனா அவர் ஃபேமஸ் ஆயிடுவாரு ஒண்ணு,
இவங்க அந்த டெக்னாலஜிக்குள்ள போயிட்டான், மாடல் அதுக்குள்ள போயிட்டான், ரெண்டாவது அதை இந்த ரீதியா செயல்படுத்த முடியாதுன்னு புக்கை மூடிட்டான். நான் சொல்ற வரலாறு நெட்ல இருக்கு, அந்த இங்கிலாந்தினுடைய அந்த அவன் செயல்படுத்த முடியாமல் அவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணியும் கூட அதுல தோத்தாங்கிற வரலாறு எழுதி வைக்கிறான். எங்க பெருமானார் வாழ்நாள்லயே சொல்லி வாழ்ந்து காட்டி அதை அடைச்சு அதனுடைய அந்த ருசிய ஒவ்வொரு வரியா பாடுவான், பாடல்கள் வரும். அந்த கவிஞர்கள் சொல்லுவான், மொத சிப்புல அந்த 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 மதுரசம் எப்படி இருக்கும்னு நாங்க வர்ணிப்போம், ரெண்டாவது சிப்பு எப்படி இருக்கும், மூணாவது சிப்பு எப்படி இருக்கும், அந்த மதுவினுடைய துளிகளை நாங்க எப்படி எப்படிலாம் தெரியுமா வர்ணிச்சிருக்கோம். அப்படிப்பட்டவர்கள் மறுநாள் காலையில் அதை வெறுத்தவர்களாக, அதை தூரமாக்கியவர்களாக, அந்த மதீனத்தினுடைய மண் அந்த அதை குடிச்சு 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 அந்த ஊத்துன அந்த சாராயங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறமும் உமரதியெல்லாம் ஊத்தாலான ஆட்சி காலத்துல அந்த மண்ணிலிருந்து அந்த வாசம் வந்தது, மழை பெஞ்சுன்னா அந்த அந்த சாராய வாட அடிக்குன்னு வரலாற்றை எழுதுறாங்க. அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நமக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய கிருபை, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டு அப்படி இருக்கிறதில்ல, நம் பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னா இந்த வழிமுறையை பின்பற்றப்படணும். அவனுக்கு இந்த ஆயத்தை ஓதும், அந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை சொல்லி கொடுக்கணும், அவனை டெய்லி சொல்ல வைக்கணும், அதனுடைய சிரமங்களை அவனுக்கு வீடியோவா காமிக்கணும். அந்த ட்ரக் அடிக்டா இருக்கவன் எவ்வளவு மோசமா, கேன்சர், என்ன என்ன நோய்கள், அவன் எப்படி எப்படிலாம் போறான், அந்த த்ரெட்டனிங், அந்த பயம் இருக்குல்லவா. நான் அன்னைக்கே சொன்னேன், பயம் ஒரு அறிவு, தொட்டாத தொட்டாதான்னு அந்த புள்ள தொட்டுக்கிட்டே தொடப்போவும். சில பிள்ளைகள் தொடும், சில பிள்ளைகள் தொடவே தொடாது, இது சுடும், இது கடிச்சிரும் ஆ அப்படின்னு சொன்னா சில பிள்ளை பக்கத்திலே போவாது. இல்ல போட்டு காமி, அந்த இதுகளை போட்டு அந்த பிள்ளைகள் காமி. கடைசியாக நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒவ்வொரு பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஒரு உடன்படிக்கை வாங்கணும், மாணவர்கள் படிக்கிற மாணவர்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை, அல்லாஹுக்கு பயந்து அல்லாஹுவின் மீது சத்தியமா நான் செய்ய மாட்டேன்னு சொல்றான்னு கேட்கணும். வேற இன்னொரு எக்ஸ்டெண்ட்ல பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இன்னைக்கு சான்ஸே கிடையாது. இதுல இன்னும் பெரிய விஷயம், நல்ல வளர்ந்த குடும்பத்தில இருந்து வர்றவன் தான் அதிகமா டபக்குன்னு கெட்டு போயிடுறான். ஒரு அப்படி இப்படி வர்றவன் கூட அவன் அதுல இருந்து வெளியாயிடுறான். அப்படியே பூட்டி 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 அவனை வச்சு, அவனை வந்து எந்த வகையிலையும் பேஸ் பண்ண விடாம அவனை அப்படியே வச்சு, அவனுக்கு என்ன சிரமம்லாம் உண்டோ அதை அத்தா பேஸ் பண்ணிக்கிறார். டியூஷன் கூட இவர் போய் படிச்சிருவார் போல் கூட்டா, அவன் எக்ஸாமையும் இவனே போய் எழுதிடுவான் போல். இப்போ டாக்டர் எழுதினார்ல, அவன் எக்ஸாமையும் அப்பனே எழுதி, எல்லாரும் தாயே எழுதி, உன்னை வந்து இப்படி ஆயின மண்ணு மாதிரி இருக்கான். ஒரு வந்து ஒரு எதுவுமே சோதா மாதிரி அவனுக்கு எதுவுமே இல்லை. பெருமானா சொல்லுவாங்க, உங்க பிள்ளைகளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடுங்க, அவன் அடையட்டும், சில விஷயங்களை பண்ணி பண்ணி தான் தெரியும். அப்போ ஒரு சத்திய பிரமாணம் வாங்கணும், நான் லாகிரி வஸ்துகளை பயன்படுத்த மாட்டேன், அது சிகரெட்டா இருக்கலாம் அல்லது ட்ரக்கா இருக்கலாம் அல்லது இது போன்ற இதுகளாக இருக்கலாம். இன்னொரு படி மேலே போய் இதே மாதிரி ஆன்டி ட்ரக்காக வேண்டி சில பள்ளிவாசல்கள்லேயே சில மீட்டிங்களை ஏற்படுத்தி அந்த மக்களை கூட்டிட்டு வந்து, பொதுமக்களை அல்லது அந்த வாலிபர்களை கூட்டிட்டு வந்து பேசி அவங்களுக்கு இதெல்லாம் காட்டி ஒரு சத்திய பிரமாணம், நான் இது இனிமேட்டு இது பக்கத்தில் கூட போக மாட்டேன், அந்த சத்தியம் அவனை கட்டி போடும். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலத்தில் என்ன செய்யறது அப்படிங்கக்கூடியது தெரியல. பெருமானார் காட்டிய வழியை தவிர நமக்கு இன்னொரு வழியும் கிடையாது. மனசை தொட்டு சொல்லுங்க, வேற எங்கெல்லாம் இப்படி இல்லாம, இல்ல நீங்க சொல்றதெல்லாம் எங்கேயோ வானத்துக்கு மேல இருக்கு, இல்ல எல்லா ஊர்களையும் நடக்குது, எல்லா ஊர்களையும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் பள்ளியில எங்க அஜித் சொன்னார், பைக் எடுக்க மகரிப் தொழுதுட்டு இஷா தொழுதுட்டு வெளியே பைக் எடுக்கிறதுக்காக வேண்டி போனா அங்க ரெண்டு பசங்க உட்கா உள்ள உட்காந்துருக்கான் இருட்டுக்குள்ள, சின்ன பையல ஸ்கூல்ல படிக்கிறப்ப ஆறாவது ஏழாவது. அப்புறம் அந்த பையன், என்னடா இவன் இங்கே வந்து உட்காந்துருக்காடா, இங்கே வாங்கடா இருட்டுக்குள்ள இருக்கடா, இங்கே பள்ளிக்குள்ள அதுவும் அந்த ஓரத்தில் பைக் போடுற இடத்துல கூப்பிட்டு கேட்டான். அப்புறம் இல்லை அது இது என்ன மழுப்பி, அப்புறம் கூப்பிட்டு போய் ரெண்டு பேரையும் ரெண்டு அடியை போட்டு, இது இங்கே எதுக்குள்ள வந்தியே நீங்கள், இங்கே இருட்டுக்குள்ள உங்களுக்கு என்னெல்லாம் வேலை அப்படின்னு சொன்னால், அப்புறம் ஒருத்தன் சொல்லுவேன், இல்லை இதெல்லாம் கூப்பிட்டு வந்தான், எதுக்குடா கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னா, அந்த இதுக்கு பஞ்சர் ஓட்டுற அந்த பசையை போய் வாங்கிட்டு வந்து அந்த பசையை மூக்கில் வச்சு இழுக்கிறவன் உள்ளே, இந்த பஞ்சர் ஓட்டுவான்ல இந்த ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும்ல, அதை வாங்கிட்டு சொல்யூஷன், அந்த சொல்யூஷனை போய் வாங்கிட்டு வந்து ஆளுக்கு 10 ரூபா போட்டு இவன் கொஞ்சம் அவன் கொஞ்சம் நேரம். எப்படி இது 6வது படிக்கிற பிள்ளைங்க, இது இது ஒரு இது ட்ரக்குங்கிறதே நமக்கு தெரியாது. நமக்கு இதுவரையும் எனக்குலாம் அப்பந்தான் கேள்விப்படுறேன், இது ஒரு ட்ரக்கு, அதில் கொஞ்ச நேரம் அப்படியே அவன் போதையில் இருக்கான். அந்த 6வது படிக்கிற இடத்துல அவன் அப்படி ஆனான்னா பின்காலத்தில் என்ன இருக்கும் அவன் உடம்புல, ஒரு ஒரு வெத்து உடம்பாக தான் இருப்பானே தவிர உள்ள ஒன்றுமே இருக்காது, உள்ள ஒண்ணு இருக்காது, எல்லா ஆர்கனும் அழுகி ஒண்ணு இல்லாம சத்து இல்லாத ஒரு பயலா. ஒரு அறிவை கொண்டு உடல் எப்படி இருக்கிறது, அந்த பலத்துல தானே அறிவு பலம் வளரும். சவுண்ட் பாடி இஸ் சவுண்ட் மைண்ட்மா. நல்ல அறிவு வளர்றதுக்கு ஆரோக்கியமான புஷ்டியான அவனுக்கு தான் அந்த சிந்தனை வரும். இது மாதிரி இருந்தா எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், உதாரணம் சொல்லுகிறோம். அந்த உதாரணத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். குர்ஆன்ல நிறைய இடத்துல அல்லாஹ் தஆலா இதே மாதிரி உதாரணம் உதாரணம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஓவர் வகதாலிக்க வதில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்நாஸ் வமா யஅக்கிலுஹா இல்லல் ஆலிமூன். நம்ம சில உதாரணம் சொல்றோம், இது இன்டலெக்டுக்கு மட்டும்தான் விளங்கும், வேற யாருக்கும் விளங்காது. குர்ஆன் சொல்லுகிறது எப்படி இன்டலெக்ட், தோஸ் ஹூ ஆர் வெரி இன்டலெக்சுவல், அறிவார்ந்த சமூகம், அது இதை பார்த்த உடனே கொத்திடுவான், ஆஹா இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதுல இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கு, உடனே நம்ம இதை எடுத்துக்கணும். அறிவானவர் இன்னும் சில இடத்துல எல்லாம் சொல்றான், எதிரிபுல்லாஹுல் அம்சால் லின்நாஸ் லஅல்லஹும் யதஃதக்கரூன். பொதுப்படையாக சிந்திப்பதற்காக வேண்டி சில உதாரணங்கள், தாய்க்கு தந்தைக்கு அந்த நேரத்திற்கு, ஒரு மனுஷனுக்கு, ஒரு ஆம்பளைக்கு ஒரு உதாரணம், அவன் அதை யோசிச்சு பார்த்தான்னா ஓ இது நம்ம இப்படி நடக்கணுமோ சிந்தனைக்கு. ஓ தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்நாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன், அது தஃப்கீர், மேல உள்ளது நினைவு கூறுவதற்கு, இது வந்து சிந்திப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா விதம் விதமாக இந்த உதாரணங்களை நமக்கு சொல்றான். இந்த இந்த ஆயத்திலையும் அல்லாஹ் நமக்கு சொன்னது இந்த உதாரணத்தை இதற்காகத்தான் நான் சொல்லுகிறேன். உங்களுடைய இதயம் சாதாரணமானதல்ல, அது ஒரு விளக்கு, அது தூய்மையான விளக்கு, அதை தூய்மையாக வைத்திருக்கிற பொறுப்பு உங்களை சார்ந்தது, அதை ஓட்டுகிற அந்த எண்ணெய் ஈமானிய எண்ணெய், அதை பெருமானார் உங்களுக்கு தந்திருக்காங்க, குர்ஆன் உங்களுக்கு தந்திருக்கு. அந்த ஈமானை அணை விடாமல் அந்த விளக்கை நீங்கள் ஒளிரை செய்து கொண்டே இருங்கள், அது உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும், இந்த உலகத்திற்கே வழிகாட்டி. அது எவ்வளவு பெருசா இருக்கோ அதுக்கு தோதுவான வழிகாட்டுதல் இந்த உலகத்திற்கு உங்களின் மூலமாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். எப்படி ஒரு பெரிய கப்பல் துறைமுகத்தில் அந்த இது வச்சிருக்காங்க இல்லையா, என்ன ஒளி விளக்கு மாதிரி அந்த அடிச்சுட்டே இருக்கேன் கலங்கரை விளக்கு, அது மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரயோஜனியத்தை உலகம் முழுக்க ஏற்படுத்தும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியா சொன்ன லின்நாஸ். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கு, மனிதர்களுக்கு வாழ்வதற்கு, வாழ்வதற்கு, புரிவதற்கு, அவன் திரும்புவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொன்னா, எல்லா பொருட்களை பற்றியும் அல்லாஹு தஆலா மிக அறிந்தவனாக இருக்கான். இது எங்க போய் சேரும், இது எங்க மாறும், எதை மாற்றும் என்கிற முழு அறிவும் அது சார்ந்த செய்திகளும் நம் இறைவனை சார்ந்தது. இப்ப இந்த சூரா இந்த ஆயத்துகளுக்கு இன்னும் இருக்கு விளக்கம், இதுக்கு இந்த அல்லாஹ் நூறு சமாதியும் முடியல, திரும்ப சொல்லிட்டேன். நம்மளா இன்ஷா அல்லாஹ் இதுவரையும் நமக்கு நம்ம படிச்சது போதும், அதுக்கு மேல இன்னும் இன்டெப்தா போதும், அது இன்னும் ரொம்ப இன்டெப்தா உலகத்தினுடைய அடுத்தடுத்த நிலைகளை குறித்தான, ஈமானி அடுத்தடுத்த தரஜாத்துகளை குறித்தான பேச்சுகளை பேசுறாங்க. அவ்வளோ பெரிய இன்டெப்த்னஸ் நமக்கு தேவையில்லை. இறை நெருக்கம் குறித்து ரொம்ப நெருக்கமாக எப்படி ஆகுது, அந்த தக்கரூப் குறித்தெல்லாம் இமாம்கள் எழுதுகிறார்கள், பேசப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் இதுவரையும் உள்ளதை நம்ம சிந்திச்சு அதை யோசிச்சு அதை உள்வாங்கி இந்த இந்த இங்கே எரியிற அந்த லைட்டை பார்த்து ஒவ்வொரு நேரமும் இறைவன் இங்கே எரிய வச்சிருக்கான் என்ற அந்த சிந்தனை வந்துச்சுன்னா அதை கொண்டு பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நம்மை விட அறிவானவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆக அந்த அறிவை அல்லாஹ் நமக்கு தருவானாக.